கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் கொண்ட அந்த வாழ்த்துகளோடு நாம் பாடத்துக்குள்ள கலந்து போகலாம். சகோதர சோதர, நாம் இன்னைக்கு பார்க்கிற பாடத்துடைய தலைப்பு என்னன்னா, ஏன் தேவன் தீமையை உலகில் அனுமதித்தார், அதை குறித்து நாம் பார்க்கலாம். அன்பாந்த சகோதர சோதர, பொதுவாகவே பைபிள் வகுப்பு அப்படின் போது நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், பைபிள் காசு எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சகோதர சோதர ஒரு ஒரு டாக்டர்னு எடுத்துட்டா அவர் என்ன தெரிஞ்சிருக்கணும், மருத்துவம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா, அப்பதான் ஒரு டாக்டர். மருத்துவம் தெரியாத ஒரு டாக்டர் வேலை செஞ்சா டாக்டர் சொல்ல முடியுமா, சொல்ல முடியுங்களா சகோதர. அது போல ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு எடுத்துட்டா கண்டிப்பா தன் வழிபுற தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறார்கள் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து ஒரு கற்பனையில ஒரு கடவுள் உருவாக்கி கற்பனையில் அவங்களுக்கு ஒரு கதையை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாமளும் ஒரு கற்பனையா கண்ணோட்டத்தில் கடவுளை கும்பிட்டா சரி வருங்களா, வராது. இந்த சர்வ சிருஷ்டியும் படைத்த அந்த கடவுள் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், எங்க இருக்கிறாரு, என்ன மாதிரி இருக்கிறாரு, என்ன செய்யறாரு, இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். மற்ற ஜனங்களுக்கு நமக்கு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு இல்லைங்களா. நம்ம வழிபடுற தெய்வமே நமக்கு தெரியாத நம்ம வழிபட்டுட்டு இருந்தோம்னா நம்மள மாதிரி ஒரு ஏமாந்த யாரும் இருக்காது இல்லைங்களா சகோதர சோழர். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள அநேக கேள்வி கூட இருக்குது. இன்னைக்கு பாக்குற சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் தேவன் தீமையை உலகில் அனுமதித்தாத தலைப்பு நான் பாக்கணும். இது வந்து ஏன் இந்த தலைப்புல நான் பாக்கணும், அன்பாந்த சகோதர சொல்ல, இன்னைக்கு உலகத்துல வந்து பைபிள் தேவ் இயேசு இது வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கி நிக்கிறது இல்லைங்களா. உலகத்திலே பெரிய மதம் கிறிஸ்தவ மதம் தான், இயேசுவை அறியாத ஜனங்கள் இல்லை எனக்கு, அந்த அளவுக்கு உலகம் முறை பரவிட்டு இருக்காங்க. ஆனா சகோதர சோதர, அதே போல பைபிள் வந்து அதிக மக்கள் பயன்படுத்துற புத்தகம் பைபிள் தான், அதிக மொழியில பிரிண்ட் ஆனது பைபிள் தான், அதிக குழப்பம் இருந்த புத்தகம் பைபிள் தான், அப்படி இருக்குது இல்லைங்களா சகோதர சோதர. இப்படி இருக்கும்போது அந்த தேவன் அது வழிபுற நம்ம என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, நாம் வந்து தேவனுடைய அன்பை பத்தியும் தேவனுடைய இரக்கத்தை பத்தியும் ரட்சகருடைய ரட்சிப்பை பத்தியும் உலக மக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கோம். நம்மளால சர்ச்சுக்கு வந்தா என்ன சொல்றாரு, இயேசு நம்மளை மீட்டுட்டாரு, காப்பாத்திட்டாரு இல்லைங்களா அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அவர்கிட்ட வந்தா அவங்க கஷ்டம் போயிடும், துன்பம் போயிடும், என்னென்ன நோய் இருந்தாலும் நீங்கிரும், வீட்டில் என்ன பிரச்சனாலும் சரியாயிரும், ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நல்லா பேசிட்டு எல்லாரும் பேசிட்டு சகோதர சோதர. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல பார்க்கும்போது அநேக வேதனைகள் இருக்குது, அநேக கஷ்டங்கள் இருக்குது, அநேக நோய்கள் இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது, ஏன் தேவனே இந்த தீமையை வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா. நீங்க ரச்சிச்சிட்டீங்க, காப்பாத்திட்டீங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த தீமை இந்த உலகத்தில் வச்சிருக்கீங்க, அந்த கேள்வி நமக்குள்ள இருக்க இல்லைங்களா, கண்டிப்பா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த ஏதேன் தோட்ட பழத்தை சாப்பிட்டனால்தான் தீமை உள்ள வந்துச்சு. நம்ம பார்க்கிறோம் பைபிள் பிரகாரம் அந்த பழத்தை அவங்க சாப்பிடுவான்னு தேவன் தெரியுமா தெரியாது, கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சு அங்க வைக்கணும், சோதிச்சு பார்க்கறதா இருக்கலாம். என்னன்னு சோதிச்சு பார்க்கலாம், சரி அவங்க சாப்பிடுவாங்களா இல்லையான்றது தேவன் தெரியுமா தெரியாது, அவங்க சோதிக்கணும் அவசியமே இல்லைங்களா. இவங்க சாப்பிடுவாங்களா மாட்டான்னு கூட தேவனுக்கு தெரிஞ்சது இல்லைங்களா. அப்ப ஏன் அந்த கனியை வைக்கணும், இவங்க சாப்பிடணும், அப்புறம் தீமை உள்ள வரணும், அப்புறம் எல்லாம் இது போடணும் இல்லைங்களா சகோதர சொல்ல. அப்ப வந்து நம்ம முதல் நம்ம கும்பிட கடவுளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏசு நம்ம மீட்டுட்டாரோ மீட்டில்லைங்களா, ரசிச்சுட்டாரு காப்பாத்திட்டாரு. அப்படி இருந்தும் கூட பூமியில வந்து இன்னும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்துட்டுதான் இருக்குது இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் எப்ப முடிய குறோம், அது நம்ம கேள்வி இருக்குது. ஒண்ணு ஒரு புற மதஸ்தா இருக்கான் சொல்ற, ஒரு புற மதஸ்தா இருக்க, வேற மதத்தை சேர்ந்தவர் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறாரு, ஏங்க உங்க சாமி கும்புறதான் காப்பாற்றுமா இல்ல மக்களையும் காப்பாற்றுமா அப்படின்னு என்ன சொல்லணும். எல்லாத்துக்கும் இயேசு வந்து கிறிஸ்துவோட ரச்சகரா உலக ரச்சகர், உலக ரச்சகர் எல்லாத்துக்கும் ரச்சகரா இருக்காரு. அப்ப உங்க கடவுள் வந்து எங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டாரு, நம்ம என்ன பதில் சொல்றோம், கண்டிப்பாங்க எல்லாத்தையும் காப்பாத்துறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்குது, நீ ஏசு நல்லவர் அன்பானவர் தான் சொல்றீங்களே, அப்படி இருந்தும் கூட ஏன் இவ்வளவு பூமியில் இவ்வளவு கஷ்டம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கிறோம், ஆனா ரோடோத்துல பாத்தீங்கன்னா எத்தனை பிச்சைக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா. அவர் என்ன தப்பு செஞ்சாரோ ரோடோத்துல படுத்திருக்கணும், அவருடைய குழந்தைகளை ஏன் ரோடோத்துல படுத்திருக்கணும் இல்லைங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் கேட்கறாங்க, ஏன் இப்படி எல்லாரும் கஷ்டப்படும், மனநிலை பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களும் என்ன தப்பு பண்ணாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கணும் இல்லைங்களா, அவங்களும் என்ன பாவம் செஞ்சாங்க, ஏன் அந்த கடவுள் அவங்களும் இருக்கும் காட்டலையா, காப்பாற்ற கூடாதான் இந்த மாதிரி கேள்விதான் அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த மாதிரி நம்மள்ட்ட அவங்க வந்து கேட்டா நம்மள்ட்ட பதில் கிடைக்கணும் கேட்பான். கண்டிப்பா உங்க கடவுள் காப்பாத்த மாட்டாரா? எத்தனையோ பேர் சுகமளிக்கன்னு சொல்றீங்க, வாங்களோட ஜிஹெச் பக்கம் தான் வந்து கொஞ்சம் அது சுகமாக்கிட்டு தான் போகுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க? சொல்றதுக்கு ஆன்சர் கிடைக்காதனால இல்ல ஜிஹெச்ல ஏன் சுகமாகனா அங்க விசுவாசம் இல்லைங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தச்சுக்கிறோம் இல்லைங்களா. ஆனா விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில சிலதான் நடக்குதா இல்ல மத்தவங்க விசுவாசிச்சா நல்லா அவங்க நடந்துட்டு இருக்கா இல்ல? அப்படி இருக்கும்போது முதலாவது நம்ம தேவன் ஏந்த தீமையை அனுமதிச்சான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் சத்தியத்துக்குள்ள நம்ம என்ட்ரா முடியும், தேவன்ட நெருங்கி நம்ம பிரவேசிக்க முடியும். அன்பான சகோதர சொல்ற ஒரு பைபிள் கிளாஸ் என்னன்னா ஒரு ஆராதனை கூடம் அல்ல. ஆராதனை கூடத்தில் நம்ம பாட்டு பாடி தேவனை துதிச்சு ஆராதிக்கலாம் இல்லைங்களா. அது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலா இருக்கும். ஆனா இது வந்து ஸ்கூல், உங்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி இல்லைங்களா. நீங்க வந்து கத்துக்க வந்திருக்கிறீங்க. அப்ப வந்து நீங்க வருங்காலத்துல உங்களை சுற்றி இருக்கிற இடத்துக்கு நீங்க வெளிச்சமா விளக்கு நீங்க இல்லைங்களா. நீங்க வருங்காலத்தில் எளிமை பிரகாசிக்கிற ஒரு பயங்கரமான விளக்கு நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா விஷயத்திலும் கற்று தேர்ந்து உங்களுக்கு வந்து ஆதி ஆந்தந்து வெளிப்படுத்துற வரைக்கும் ஃபுல்ல கம்ப்ளீட்டா கிடைச்சிரு. உங்களுக்கு சப்ஜெக்ட் ஒரிஜினல் சத்தியம் கிடைக்கும். உள்ளது உள்ளபடி ஆளாளுக்கு ஒரு வசனத்தை பற்றி ஒரு அர்த்தத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லைங்க. கேள்வி பைபிள் என்ன, பைபிள் ஆன்சர் பைபிள் உங்களுக்கு கிடைக்கும். அக்யூரேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அன்பான சகோதர முழு சத்தியம் தெரிஞ்சுக்கும் போது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை குறிச்சு தேவன் என்ன தீர்மானம் வச்சிருக்கான்னு தெரியாது. நீங்க அநேக ஜனங்களுக்கு வெளிச்சமா இருப்பீங்க. அதனால சகோதர சொல்ல உங்களுக்கு எல்லா சத்தியமும் நான் எடுக்கலாம், நம்ம சகோதரர் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிருக்கோம். சரி, அப்படி பார்க்கும்போது அன்பின் சொருபியான தேவன் இந்த உலகத்துல வலி, வேதனை, போர்கள், அழிவுகள், பஞ்சங்கள், அநீதி, கலவரம், தீவிரவாதம் இன்னும் சொல்லிட்டே போலாம். விபத்துகள், வியாதிகள், அகால மரணங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் தேவனே தீமை அனுபவிச்சிட்டு இல்லைங்களா. எத்தனையோ குழந்தைங்க அம்மா இல்லாத அனாதையா இது, அனாதை இல்லத்தெல்லாம் போய் பார்த்தா நமக்கு அழுது வந்துருங்க. அதுங்களே சப்பைய மாட்டுது கஷ்டப்பட்டு, அதுங்களே சாப்பாடு சாப்பிடறதே சாப்பிட்டு நம்ம வீட்டில் குழந்தைங்க எப்படி ஊட்டுறோம் நம்ம இதெல்லாம் பண்றோம். ஆனா அந்த குழந்தைங்க கூட ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை. அனாதை சேர்ந்தவரும் சரிங்க, அவங்க அவங்களோட பராமரிப்பு தாய் பராமரிப்பு பராமரிப்பு கிடைக்குமா? அந்த குழந்தைங்க கண்டிப்பா கிடைக்காது. சகோதரர் அத்தனை குழந்தையும் பராமரிக்க முடியாது ஒருத்தரால் பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனநில பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் சகோதரிகள் சகோதரர்கள் இருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது முதியோர்கள் இவங்களாம் பார்க்கும்போது அவங்களாம் வந்து ஒரு ஏதோ ஒரு ஏக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கறோம். ஏதோ ஒரு இழந்ததை உணர்றோம், இழந்த மாதிரி பார்க்கறத நம்ம பார்க்கறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள கேள்வி நமக்குள்ள வருது வந்து இதெல்லாம் வந்து நீ மாத்திரக்கூடாதா, இவ்வளவு ஒரு சந்தோஷம் வரக்கூடாதா அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வருது. அன்பான சகோதரர் சொல்ல அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன நம்ம ஆன்சர் நம்ம உள்ளத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இவன் மூதாதிரி பண்ண தப்பு, இவங்களை அந்த தண்டனை கிடைச்சிச்சு, அந்த சாபம் இந்த குடும்பத்தை தாக்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். அப்படி பார்த்த சகோதர சொல்ல நம்ம மூதாதிர நல்லவங்களா? நம்ம மூதாதிர பாவம் செய்யும் ஒருவர் பாவம் செய்த மனிதன் இல்லையே, வசனம் தெளிவா சொல்லுது. ஒருவனும் நீதிமான் இல்லையே, வசனம் தெளிவா சொல்லுது. நாம் எல்லாரும் பாவின்றதால இயேசு பூமிக்கு வந்து ரத்தம் செஞ்சினார் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது எல்லாரும் பாவம் செய்யும் போது அப்ப நம்ம மத்தவங்க வந்து இவங்க பாவின்னு சொல்றது ஐசு இருக்குங்களா? இல்ல இல்லைங்களா. நம்மளா பாவத்து மனந்திரும்பதான் கர்த்தர் நாளைக்கு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரர் சொல்ல இது வந்து மனுஷனுடைய தவறுனாலையும் அவனுடைய பாவத்தினால் வந்த விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிச்சிடும். சரி, அதுதான் அப்படின்னா கூட இயற்கை சீற்றங்கள் இருக்குது. பூமி இருச்சு, சுனாமி, பனிப்புயல், வெப்பம், குளிர், இதுல கொத்து கொத்தா ஜனங்க சாகுறாங்க. இது எப்படி இது மனுஷனால் உண்டாக்குறதா? இதெல்லாம் இருக்கும். இதுக்கு யாரும் பதில் என்ன நம்ம நம்மளும் வந்து கேட்கறாங்க. வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? வேற மருத்துவ சார்ந்த வந்து நம்ம கேள்வி கேட்கறேன், நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க நான் ஒழுங்கா சர்ச்சைக்கு வாங்க, அப்பதான் சொல்லணும்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு கேள்வி ஆன்சர் கொடுக்கணும், அப்பதான் சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா. சகோதர சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உள்ளத்துலயும் இந்த கேள்வி இருக்குது, ஏன் தேவையான இந்த தீவு இந்த பூமி வச்சுக்கிறீங்க? ஒரு ஜனங்க நல்லா இருக்கிறாங்க, ஒரு ஜனங்க சுமாரா இருக்கிறாங்க, ஒரு ஜனங்க ரொம்ப மோசமா இருக்காங்க, இன்னும் சில ஜனங்களை வந்து அடிப்படையே இல்லாத இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைங்களை என்ன பாவம் போச்சு இல்லைங்களா? ஒரு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு 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 பிள்ளைங்க நல்ல நல்ல ட்ரெஸ் போடுதுங்க, ட்ரெஸ் இல்லாத குழந்தைங்க என்ன எப்படி பார்க்கும் இல்லைங்களா? சகோதரர் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஏன் தேவன இந்த தீமை இந்த பூமியில அனுமதிக்கிறீங்க? எல்லாரும் ஆதாமுடைய சந்ததி தானே, எல்லா தேவனுடைய பிள்ளைங்க தானே. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுத்து உங்க கடமையாச்சே இல்லைங்களா? அப்பயே இந்த ஜனருக்கு பேசிருக்கிறீங்க அப்படின்னு நமக்கு அது உள்ளத்துல கேள்வி வருது. அன்பான சகோதர சொல்ல இது வந்து நம்ம காலத்துல மட்டுமல்ல, இது வந்து தீர்க்க ஆரம்ப காலத்துலேயே இது கேள்வி இருந்துட்டாரு, மனுஷனுக்குள்ள இருந்துட்டாரு. சகோதர சொல்லி அநேகர் சொல்லுவாங்க இதெல்லாம் தேவன்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, கடவுளுக்கு தண்டனை வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா திரும்ப வந்து நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊழிக்காரன் சொல்லி தப்பிச்சிருவாங்க. மீறி ஊழிக்காரு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து கோபம் வந்துருவாரு, ஊழிக்காரே கேள்வி கேட்கறியா அப்படின்னு திட்டிடுவாரு. திட்டினாலும் இவருக்கு அவசியம் என்ன தப்பு பண்ண மாட்டேது அப்படின்னு. இந்த கேள்வி யார்கிட்ட கேட்பாங்க, ஊழிக்கிட்ட கேட்பாங்க. இந்த வேலை செய்யறது ஒரு டாக்டர்னா நோயாளி எங்க போவாங்க, டாக்டர் தான் போவாங்க, இன்ஜினியர் போக முடியுங்க. எங்க எதனாச்சும் உடம்பு சில இன்ஜெக்ஷன் போனா அது ஸ்பேனர் சுத்தி தான் எடுப்பாங்க இல்லீங்களா. சகோதர சோழ அப்படி இருக்கும்போது தேவனுடைய ஊழிக்காரன் சொல்லிக்கிற ஜனங்கள்கிட்ட தான் அவங்க வாயில தான் தேவனை ஒரு வார்த்தையை எதிர்பார்ப்பாங்க, ஜனங்க சத்தியத்தை எதிர்பார்ப்பாங்க இல்லீங்களா. அப்ப அவரு சொல்லலன்னா எப்படி இருக்கு சகோதர சோழ பாருங்க. ஆபக தீர்க்கதரிசி கூட அந்த சந்தேகம் இருந்துச்சு, ஏன் இந்த தேவன் இந்த தீமை அனுமதிச்ச அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஆபகு 1:2-4 பாருங்க ஆபகு தீர்க்கதரிசி காலத்திலே சொல்றாரு, நான் அக்கிரமத்தை சுத்தி காமிக்கிறீங்க, நான் தீவினை நோக்கி பாக்குறது என்ன, நான் பாக்குறதுனா தீமையா இருக்குது, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவரே சொல்றாரு. அவருடைய காலத்துல நம்ம காலத்தை அவர் பார்த்தானோ தலை சுத்தி கீழே விழுந்துருவாரு இல்லீங்களா. அவருடைய காலம்ல தீமை கம்மி தான் இருந்திருக்கும், அதுக்கே அவர் பேசுறாரு. நான் அக்கிரமத்தை பாக்குறேன், தீமை நான் கண் நோக்கி பார்த்ததுன்னு சொல்றாரு அவரு. பாருங்க கொள்ளையும் கொடுமை எனக்கு எதிரே இருக்குது. அந்த காலத்து மனுஷன் ஓரளவுக்கு நீதி நியாயமா நடந்தாங்க, ஆனா இன்னைக்கு நீதி என்ன என்னன்னு கேட்பாங்க இல்லீங்களா. நீதினா என்னன்னு தெரியாது, நியாயம் என்ன என்னன்னு தெரியாது இல்லீங்களா. அப்படி போயிடுச்சு பாருங்க, கொள்ளையும் கொடுமை எனக்கு என்ன நிக்குது. நியாயமே இல்லாத போகுது, செல்லாம போகுது. துன்மார்க்க நீதிமான் வளைஞ்சுக்கிறான், அதான் நியாயம் புரட்டப்படுகிறது, நியாயம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல 13-14 சொல்றாரு தேவன் சொல்றாரு, சுத்த கண்ணரா, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரா, தீமையை பார்க்க விரும்பல, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் சொல்றது. பின்ன ஏன் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்கீங்க, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீங்களே, அநியாயமா இருக்குது பூமி, உங்க பூமி தானே, உங்க உலகம் தானே, அநியாயமா இருக்குது பூமி, கெட்டு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி ஆபகு தீர்க்கதரிசி சொல்றதை பார்க்கற அன்பான சகோதரர் சொல்ற. அது மட்டும் இல்ல, இந்த தீமையெல்லாம் பார்க்கும்போது ஏன் தேவையான இந்த தீமை அனுமதிச்சுன்னு சொல்லி அந்த காலத்துலதான் இந்த சந்தேகம் மனுஷனுக்குள்ள வந்துட்டே இருக்கு. சரி, பைபிள்ல அதிக தீமையை சந்தித்த ஒரு நபர் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? வெரி குட், யோபு பாத்தீங்களா, சொன்ன நம்ம எல்லாத்தையும் ஞாபகம், யோபு இல்லீங்களா. யோபுடைய வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு, அவருடைய சொத்து சோகம் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் போயிடுச்சு, ரெண்டு பிள்ளைங்களாம் போயிடுறாங்க, மனைவி கூட என்ன சொல்றாங்க, உன்னு தேவன் நினைச்சிட்டேங்கிறப்பா தூசித்து ஜீவன் கொடுப்பான்னு போயிடுறாங்க. சரி, நண்பர்கள் வராங்க, அவங்க ஆதரவு சொல்லுவான்னு பார்த்தா அவங்களும் யோபு நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு கேட்டுக்குது, அதான் உனக்கு அடி உண்டுச்சு சொல்லி அவங்களும் இன்னும் காயப்படுத்திட்டு போயிடறாங்க இல்லீங்களா. ஆனா யோபு மனசுல என்னச்சுன்னா அவர் கருத்து இவங்களால நன்மையை வாங்கினேன், நன்மையை கொடுக்கறதுக்கு எனக்கு வாங்குறது ரைட்ஸ் இருக்கும்போது அவருடன் தீமை வந்தா கூட நான் வாங்க தயாரா இருக்கிறேன், தேவன் நல்லதே பட்டது நானு தீமை பெறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோபுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, தேவனே நானு சரியாதான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அப்படி இருந்தும் ஏன் தேவனே எனக்கு இந்த தீமையை அனுமதிச்சுங்க, இதை மட்டும் நான் தெரிஞ்சுட்டா போதும், தீமை ஏன் கொடுத்து நான் கேட்கல, உங்களுக்கு நன்மை கொடுத்தவங்களுக்கு எனக்கு தீமை கொடுத்தது ரைட்ஸ் இருக்கு. இப்ப குழந்தைங்க பெற்றோர் நம்ம பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட எப்படி பேசலாம்னா, அப்பா அம்மாட்ட நல்லது பெற்ற பிள்ளைங்க அப்பா அம்மா அடிக்கும் போது வாய்க்கணும் தான், நல்லதுக்கு தானே அடிக்கிறாங்க, அப்பா அப்பா திட்டத்தை அடிக்கிறதெல்லாம். அது போல யோபு சொல்றாரு, தகப்பன போல சொல்றாரு, தந்தையே உங்கள்ட்ட இருந்து நன்மை பெற்ற நானு தீமை பெற அதிகாரம் இருக்குது, நான் அதை பத்தி பேசல, ஆனா ஒருவர் என்ன மிஸ்டேக் நான் தெரிஞ்சுக்கணும், அதனால எங்க தப்புன்னு தெரிஞ்சுக்கணும், அதனால ஏன் தேவையான இந்த தீமை அனுமதிச்சிங்க, அதை மட்டும் சொல்லுங்க யோபு கேட்டாரு சகோதர சொல்ல. அது பாத்தீங்கன்னா யோபுடைய புத்தகத்துல பார்க்கும்போது யோபு 1:37 வரைக்கும் என்ன பண்றது, தீமையின் அனுபவம், யோபுக்கு வந்து தீமையை பத்தி போட்டிருக்கோம், 38 அதிகாரம் முதல் 42 அதிகாரம் வரைக்கும் யோபுக்கு வர ஆசீர்வாதத்தை குறித்து போட்டிருக்கோம் அன்பான சகோதர சகோதரி. படிச்சுட்டு கேட்கிறது எப்படி அந்த யோபுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கோம் அன்பான சகோதர சகோதரி. யோபு வேதனை தாங்க முடியாத அவருக்கு தேவை, ஏ கடவுளே தேவனே அந்த தீமை எனக்கு வந்துச்சு, அதான் கேட்கிறார் யோபு. இதுக்கு அந்த வேதனை தெரியாத என்ன பண்றா யோபு எப்படி சொல்றாருன்னா, எங்க ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, முன்னாடி பார்த்தா உங்களுக்கு காணும், பின்னாடி பார்த்தா உங்களுக்கு காணும், சைட்ல பார்த்தாலும் காணும், இந்த பக்கம் பார்த்தாலும் காணும், எங்க தேவனே ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, மறைஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு சொல்லுங்க ஏன் இந்த தீமை எனக்கு அனுமதிச்சுங்க சொல்லுங்க, இதை நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் கேட்டாருங்க. வசனம் வாசிச்சீங்கன்னா யோபு 23 அதிகாரம் 8-9 வசனம்.
இடதுபுறத்தில்
அவர் வந்து இடதுபுறத்தில் கிரியை செய்து அவரை காணேன், வலதுபுறத்தில் அவரை நான் காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறேன், ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. எங்க தேவையில இருக்கிறீங்க, எந்த பக்கம் பார்த்தா உங்களை காணும், பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு யோபு வந்து வேதனையில பேசுறது நான் பார்க்கறேன். யோபுக்கு வந்து அந்த சரீரம் முதல் கொண்டு கெட ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா. அந்த அளவுக்கு தேவன் வந்து யோபு அனுமதி கொடுத்தாரு, தாத்தாண்ட குடி ஜீவனை தவிர எல்லாரும் பண்ணி கொண்டேன் இல்லைங்களா. அந்த அளவுக்கு யோபுக்கு எல்லாமே போக ஆரம்பிச்சு சகோதரர். ஆனால் அந்த யோபு வந்து தேவனை தூஷிக்க மனசு வரல, என்ன கேக்குறேன்னா, சரி தேவனே நீ தீமை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், எங்க நான் தப்பு பண்ணிட்டு தெரிஞ்சுனால எதனால இந்த தீமை வந்துச்சு, ஏன் இந்த தீமை எனக்கு அனுமதி கொடுத்து, இதுதான் யோபுக்குள்ள இருந்துச்சு அன்பான சகோதரர் சொல்ல. இன்னைக்கு முழு மனு குலத்துக்கு அந்த அந்த கேள்விதான் இருக்கு. இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளதான் எல்லாரும் ஒரு கடவுளை கும்புறாங்க, எல்லாரும் ஒரு சிலையை வச்சோ ஒரு கல்லை வச்சோ ஒரு மரத்தை வச்சோ சூரியனையோ இயற்கை காட்சிகளோ கடவுளை கும்புறாங்க, கிறிஸ்துவனு கும்புறாங்க, எல்லா மதமும் கும்புறாங்க. ஆனா எல்லாரும் சுத்த மனசுல கும்புறாங்க, நமக்குள்ள ஒரு கடவுள் வேணும்னு சொல்லி கும்புறாங்க. சுத்த இருதயத்தோட தன்னோட கண்ணீர் அங்க செலுத்துறாங்க, தன்னோட வேதனை அங்க பேசுறது நான் பார்க்கறேன், ஏ கடவுளை என்னை காப்பாத்துங்க, குடும்பத்தை காப்பாத்துங்க அப்படின்னு பேசுறது பார்க்கறேன். சகோதரர் எல்லாத்துக்கும் கடவுள் யாருன்னு தெரியாதனால ஒரு உருவ தச்சு கடவுளா நினைச்சு பேசிக்கிறாங்க, கடவுள் யாருன்னு தெரியாதனால. ஆனா இதெல்லாம் தேவன் பாக்குறாரு பாக்கலீங்களா, கண்டிப்பா பாக்கிறாங்க. எல்லா சர்வ சிருஷ்டிக்கு எத்தனை கடவுள் இருக்காங்க, ஒரே தேவன் தான் இல்லைங்களா. அந்த ஒரு தேவன் தான் ஜனங்க சில பேர் அறிஞ்சிருக்கிறாங்க, சில பேர் அறியாது இருக்கிறாங்க இல்லைங்களா. அநேகர் அறியாது இருக்கிறாங்க, ஒரு சிலர் அறிஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா. அப்படி ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்ற. இப்ப வந்து நம்ம வந்து இந்த நம்ம கேள்வியை வந்து கேட்கறதுக்கோ தேவன்கிட்ட போயிட்டு ஏன் அந்த கஷ்டத்தை கொடுத்துன்னு சொல்றதுக்கோ பயப்படுறோம், நம்ம எல்லாரும் பயப்படுறோம். ஏன்னா கடவுளுக்கு எடுத்து பேசிட்டா நமக்கு கஷ்டம் வந்துருமோ, கடவுளை வந்து கேள்வி கேட்டா நமக்கு கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க பயப்படுறது பாக்குறோம் இல்லைங்களா. அவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனை சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்க சொல்லுவோம். ஊழி கட்டு பேசினா என்ன இப்ப பயந்து பயந்து பேசினாங்க எல்லாரும், ஏன்னா ஊழிக்கார் என்ன திட்டிடுவார், நீ அளவுக்கு மீறி பேசாத, ஒழுங்கா உபவாசம் ஜெபம் அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லைங்களா. அதனால ஊழி கட்டு பேச பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது கடவுள்கிட்ட நீ தெரிஞ்சுக்கினா செத்து பல்லவம் போய் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் கூட சொல்றாரு சகோதர சார். அப்படி செத்து போய் பல்லவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு நாம இருக்கணும் பூமியில இல்லைங்களா. செத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சா என்ன தெரியாது இல்லைங்களா. சகோதர சார் அவ பாருங்க, தேவன் சொல்றாரு நீ எவ்வளவு பெரிய வழக்காடுனாலும் சரி, உன் பிரச்சனை ஏதா இருந்தாலும் என்ன பேசு, வழக்காடு என்றது வழக்காடு அப்படின்னு கூப்பிடுறாரு தேவன் வந்து. இப்ப அவர் அப்பா வந்து தன் புள்ள வந்து என்ன கேட்க வந்தா வேணா நீ பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரா, அப்பா வந்து அந்த குழந்தை பேசதான் விரும்புவார், நீ என்ன சொல்லுமா உனக்கு என்ன வேணும் என்னப்ப சொல்லு அப்படிதான் விரும்புவாங்க, எந்த தகப்புன்னு விரும்புவாங்க. பொல்லாத அப்பா அம்மா நாமளே இருக்கும்போது பரம தகப்பன் அந்த பரிசுத்தர் இல்லைங்களா, அவர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பார், அன்பின் சொருபின்னு சொல்றது இல்லைங்களா, அவர் நம்மளும் எவ்வளவு அன்பு காட்டுவார் சகோதர சொல்ல. அப்ப பாருங்க, அப்ப வசனம் வாசிங்கன்னா ஏசாயா 1 18 வசனம் வாசி 18 வசனம். பாருங்க எதா இருந்தாலும் வழக்க கொண்டு வாங்க, வழக்காடு வாருங்க என்று கர்த்தர் சொல்ற. யார் சொல்றா? கர்த்தர், கர்த்தர் சொல்றார் வழக்காடு வாருந்து கர்த்தர் சொல்கிறார். எதோ பெரிய நீ பாவியா இருந்தா கூட ஐயோ தேவனே நான் வந்து உங்கள்கிட்ட பேச தகுதி இல்லைன்னு நம்ம நினைச்சா கூட தகப்பன் என்ன சொல்றா, உன் பாவம் சிவியர் இருந்தா கூட ஓகே, நீ தகுதி இல்லைன்னா கூட ஓகே, என்கிட்ட வந்து பேசுவா அதான் விரும்புறாரு, என் வழக்காடு வா என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு உலக ஜனங்கள் எண்ணங்கள்லாம் பயப்படுறாங்க, கடவுளை நினைச்சு நடுங்கிறாங்க. ஆனா கடவுள் வந்து ஒரு அன்பின் சுருதி அன்பான சகோதர சொல்ல, அவர் நம்மகிட்ட அன்பு காட்ட விரும்புறாரு. இவா என்கிட்ட பேசுன்னு ஆசைப்படுறாரு, ஆனா யாரு பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் வசனம் வாசிங்கன்னா ஏசாயா 41 அதிகாரம் 21 வசனம் வாசி.
வலத்தை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர்
சொல்கிறார். வலத்தை கொண்டு வாருங்கள் கர்த்தர் சொல்கிறார்.
உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார்.
பலமான நியாயம் எதா இருந்தாலும் கொண்டு வாங்க சொல்லி யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அப்படி இருக்கும்போது உலக்கு கொண்டு வாங்க, எந்த ஒரு நியாயமா இருந்தாலும் கொண்டு வாங்க அப்படி சொல்லி சொல்றத பாக்குற அன்பான சவர சொல்ற. அப்படி அவரை நோக்கி கூப்பிடும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, சில விஷயங்கள்லாம் தெரியலன்னா அதெல்லாம் நீங்க கண்டு கத்துக்க முடியாது, இதெல்லாம் தேவனை பறிச்சு பாக்குற மாதிரி, தேவன்ட்டெல்லாம் கேள்வி கேட்காதுன்னு சொல்லி இன்னைக்கு யாரும் ஜனங்களை பேசுறதெல்லாம் கட் பண்றது பாக்குறோம் இல்லைங்களா. சில விஷயங்கள் வந்து கர்த்தர் சொல்ல மாட்டாரு, அதெல்லாம் நீங்க பல்லவும் போதே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்குறேன். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னு அன்பான சகோதரர் சொல்லு, எரேமியா 33:3
என்
நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் உனக்கு அறிவிக்கிறேன். எவ்வளவு பெரிய காரியம் தான் உனக்கு சொல்ல தயாரா, என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்ற, என்னன்னு கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்புன்னு சொல்றாரு அன்பான சகோதர சொல்ற. அப்ப தேவனுடைய எண்ணங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை நோக்கி கூப்பிடுங்க பேசுங்க, அப்போ வந்து கண்டிப்பா நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயத்த கூட சொல்ல தயாரா இருக்கிறோம். இப்ப நம்ம சில விஷயத்துக்கு ஆன்சரே கிடைக்கல இல்லைங்களா, நம்மளே சில விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கை நடக்காதுங்களா ஆன்சர் கிடைக்கல, ஏன் தேவனை தள்ளுன்னு நம்ம டவுட் இருக்குது. சகோதர சொல்ற அதெல்லாம் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிச்சார அப்படி சொல்ற சகோதர சொல்ற. அப்படி இருக்கும்போது யோபு கூட அதான் கேட்கிறாரு, ஏன் தேவனே அந்த தீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி போறாரா, தேவன் போறாரா. யோபுக்கு பதில் கொடுத்தாரா கொடுக்கலீங்களா, கொடுத்தாரு, பதில் கொடுத்தாரு இல்லீங்களா. எப்படி கொடுத்தாருன்னா, தேவன் பேசும்போது ஒரு பெரிய காற்றடிக்கிற சவுண்ட்ல பேசுற அந்த மாதிரி ஒரு பெருங்காற்றோட முழக்கத்துல அவருடைய பதில் வருதுங்க, யோபுக்கு பதில் வருது பாக்குறோம். வசனம் வாசிங்கன்னா யோபு 38:1 வசனம் வாசம். அப்போது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, ஒரு சவுண்டு, ஒரு காற்றடிக்கிற சவுண்டு போல பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி பதில் கொடுக்கிறாருன்னா, யோபு கேட்ட கேள்வி என்னன்னா, யோபு என்ன நினைச்சிருக்க மனசுல, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா இருந்தாலும் இந்த தீமையின் அனுமதி, தீமை எதுக்கு அனுமதிக்கப்பட தெரிஞ்சது ஆசைப்பட்டாரு. அதனாலதான் யோபு போராடினாரு, கர்த்தருக்கு பதில் சொல்ல கடவுள் பேசுறாரு, யோபுட்ட பேசுறாரு. பேச ஆரம்பிக்கும் போது எப்படி பேசுறாரு பாத்தீங்கன்னா, யோபு 38:4 வசனம் வாசம். நான் பூமி அஸ்திபாரப்படுத்துறப்ப எங்க யோபு இருந்த, நீ அறிவாளியா இருந்தா அறிவிங்கிற, உனக்கு அறிவு தான் சொல்லு, நான் பூமி அஸ்திபாரப்படுத்து எங்க இருந்து கேட்கிறாரு. யோபுடைய கேள்வி என்னன்னா, ஏன் எனக்கு இந்த தீமை வந்துச்சுன்னு கேட்கிறாரு யோபு. இவர் கொடுக்கற பதில, நான் பூமியை உண்டாக்குறப்ப எங்க யோபு இருந்தா உனக்கு அறிவு தான் சொல்லுன்னு சொல்றேன். என்ன மேட்ச் ஆகுதுங்களா, சாப்பிட்டீங்களான்னு ஒருத்தட்டு கேட்டா மழை வந்தாலும் வரும் வராட்டி இல்லைன்னு பதில் சொன்ன எப்படி இருக்கும், என்ன சம்மந்த இருக்குங்களா. யோபுக்கு இப்பதான் பக்குனும், இப்பதான் தப்பு பண்ணிட்டு போறதால, தேவன் வந்து அறிவு இருந்தா சொல்லுன்னு சொல்லி பேசுறனா கோம பேசுற மாதிரி இருக்குது இல்லைங்களா. நீ அறிவாளியா இருந்தா சொல்லு பாக்கலாம், நான் பூமி உண்டாக்குனப்ப எங்க யோபு இருந்தா உனக்கு அறிவு தான் சொல்லுங்கிற. அப்பதான் யோபு பாக்குறாரு, நம்ம என்ன பேசுறோம் தெரியாது அப்படி முடிக்கிறாரு சகோதர சொல்ல. அதுக்கு அது மட்டும் இல்ல, அவர் தேவன் கண்டினியூ பேசுறாரு பாருங்க, 38:7 வசனம் வாசி. பாருங்க, அப்போது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி, விடிய காலத்துல விடிவெளி நட்சத்திரங்கள், பைபிள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சொல்ல முடியுமா, யாரான்னு சொல்ல முடியும், பைபிள் ரெண்டு விடிவெளி நட்சத்திரங்கள் இருக்காங்க, ஒன்னு பிசாஸ், வெரி குட், இன்னொன்னு கிறிஸ்து, வெரி குட், ஒன்னு கத்ரா ஏசு கிறிஸ்து, இன்னொன்னு பிசாஸ் இல்லைங்களா, ரெண்டு விடிவெளி நட்சத்திரம் சகோதர சொல்ல. அது கூட வசனத்துல வாச்சீங்கன்னா, ஏசாயா 14:12 வசனம் வாசிங்க. ஏசாயா 14:12 அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. இந்த விழுந்த விடிவெள்ளி யாருங்க, பிசாஸ் இல்லைங்களா, நமக்கு நல்லா தெரியும் விழுந்தாயேன்னா கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம். அதிகாலை மகனாகி விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, சரி. இது வந்து அதிகாலை மகனாய் விடிவெளி, இன்னொரு விடிவெளி யாருன்னு பாத்தீங்க சகோதர, வெளிப்படுத்தல் 22:16 வசனம்.
சபைகளின் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் படிக்கு இயேசுவாகிய நான்
நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இவர் யாருங்க? தாவீதின் வேரும் சந்ததி பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் யாருங்க? நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? இது ஒரு விடிவெளி நட்சத்திரம். சரி, இவங்க ரெண்டு பேத்துக்கு ஏன் விடிவெளி நட்சத்திரம் பேர் வந்துச்சு தெரியுமா? அது வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பின்னாடி ஒரு கிளாஸ்ல சொல்றேன். சிலருக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தனா அதுல கண்டினியூஸ் சில சந்தேகம் வந்துட்டே இருக்கும். அதனால அந்த ஆன்சர் அந்த கிளாஸ்லயும் வரும்போது கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா இது ரெண்டு பேத்துக்கு விடிவெளி நட்சத்திரம் பேர். விடிவெளின்னா என்னன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி காலைல விடியதுக்கு ஃபர்ஸ்ட் வெள்ளி பூக்கு இல்லைங்களா, வெள்ளி பூத்து சொல்லுவாங்க, அதான் விடிவெளி நட்சத்திரம். அது விடிவெளியை பார்த்தா கிராமத்துல வேலைக்கு போவாங்க, வெடிஞ்சி சொல்லி வேலைக்கு போவாங்க. அதுபோல முதல் வந்ததுக்கு விடிவெளி பேர். இவங்க ரெண்டு பேருக்கு எந்த அந்த பேர் வைக்கப்பட்டிருந்தோ அது பின்னாடி சப்ஜெக்ட்ல நான் பின்னாடி பார்க்கலாம் அன்பாங்க சோதரி சொல்ல. சரி, இப்ப நம்ம சப்ஜெக்ட் வந்துடலாம். தேவன் கேட்கிறாரு, நான் பூமி அஸ்திபாரப்பட்டு எங்க யோபு இருந்த உனக்கு அறிவு இருந்தா சொல்லு யோபுன்றாரு. அப்ப கூட விடி காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி கம்பீரித்தார்கள் அப்படின்னா தூதுகளா டான்ஸ் ஆடுறாங்க. அப்ப விடிய காலத்து நட்சத்திரங்கள் கூட ஏகமாய் பாடி கம்பீர் அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடி கம்பீரிக்காங்க. யாருன்னா கத்ரா இயேசு கிறிஸ்துவும் லூசிபர் இல்லைங்களா? லூசிபர் ரொம்ப கம்பீரமா பாட்டு பாடுறாங்க. எப்பன்னா தேவன் பூமி உருவாக்கும் போது தேவன் உண்டாக்கும் அநேக கோள்கள் வாங்கிறாரு, கேலக்சி பால்வெளி மட்டும் சுத்திட்டு இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சூரியன். அதை விட சின்னதா பூமி, ரொம்ப சின்னது, பட்டாணி மாதிரி நம்ம பூமி. அவருடைய பார்வை ஒண்ணுமே இல்லைங்க. அந்த பூமி வந்து தேவன் என்ன பண்ணாருன்னா ஃபுல்லா தண்ணியை நிரப்பிடுச்சு. அந்த தண்ணி ரெண்டா பிரிக்கிறாரு, ஒரு பாதி வந்து வானத்தில் வைக்கிறாரு, மீதி பாதி சமுத்திரம் பேர் வைக்கிறாரு. அந்த பிரிச்ச இடத்துல பார்த்தா வெட்டாந்திர ஆச்சு பாத்தீங்களா, அதுல வந்து ஜீவராசி குடியிருக்காம பண்றாரு. நிறைய சின்ன சின்ன மரம் செடி கொடியெல்லாம் வந்துருச்சு, தண்ணிக்குள்ள மீன்கள் வந்துச்சு, நடமாற விலங்குகள் வந்துச்சு, மனுஷங்கெல்லாம் குட்டி குட்டி மனுஷனா உருவாக்கி பிளான் பண்ணிட்டாரு. ஆனா ஒன்னு மனுஷன் உண்டாக்கல இல்லைங்களா, நிறைய விலங்கு எல்லாம் ஜீவராசில உண்டாக்கிட்டாரு. இதெல்லாம் உண்டாக்கும் போது அந்த தூதர்லாம் அப்படியே பாக்குறாங்க, ஐயோ என்னமோ தேவன் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படி ஆசையா பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு மகிழ்ச்சியில டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும், பரலோகமே டான்ஸ் ஆடுது. உன்னதத்துல அந்த தேவனுக்கு மகிமை இயேசு பிறக்கிற போது சொன்னாங்களே, அது போல அது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி கம்பீரித்தார்களே அப்படின் போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்றாங்க. இப்போ தேவனுடைய படைப்பு வித்தியாசமா போயிட்டு இருக்கான். அப்படியே ஆவியின் சரீரத்திலே பார்த்துருந்தவங்களுக்கு திடீர்னு மாம்சத்துல சின்ன சின்ன பொம்மைங்க மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. அப்படியே புது புது விலங்குகள்லாம் நடந்து போகுது அப்படி இல்லைங்களா? அதெல்லாம் நடந்து போது ஒவ்வொன்றும் ஒரு கலர், ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் இல்லைங்களா? ஒரு சாதாரண பூ எடுத்துட்டாவே இந்த பூக்கு இன்னொரு பூக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க. ஒரு இலை பிச்சை இருந்து பார்த்தா கூட இந்த இலைக்கு இன்னொரு இலைக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா பூச்சிகள் அழகழகான கலர் கொடுக்குற ஒவ்வொரு பூச்சிகளுக்கு நான் பார்த்தா சுத்திட்டு இருக்கிற அந்த பூச்சிகளாம் அதை எடுத்து பக்கத்துல பாருங்க, அதுக்கு அது அழகு கொடுத்துருக்கிறாரு. அவ்வளவு அழகு இருக்குது, கலர் எங்கிருந்து கொடுத்து கிடைச்சது அந்த பூச்சிக்கு இல்லைங்களா? சக இதெல்லாம் பார்க்கும்போது தூதர்கள் அப்படியே சந்தோஷத்துல என்னவா தேவன் உண்டாக்கிட்டாரு இந்த இந்த உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு உண்டாக்குறது அதை பத்தி பேசப்படுது. அன்பாங்க சகோதரர் அதான் சொல்றாரு தேவன் யோகிட்ட, உனக்கு அறிவுந்தா சொல்லு, நான் பூமியை உண்டாக்குற எங்க யோபு இருந்த அப்ப கூட விட்டிகால நட்சத்திரங்களா ஏகமாய் பாடி கம்பீரித்தார்களே அப்படின்னு சொல்றாரு அன்பாங்க சகோதரர் சொல்ல. இதெல்லாம் கேட்கும் போது யோகுக்கு வந்து அப்படியே யோசிக்கிறாரு, நாம் என்ன தப்பு பண்ணிட்டு போதும், இவ்வளவு நாம் நல்லாதான் பேசி இப்பதான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை பேசிட்டு மாட்டேது அப்படின்னு இப்ப யோபு நினைச்சிருப்பாரு சகோதர சோழ. அப்படி இருக்கும்போது இப்ப யோபு கேட்ட கேள்வி, ஏன் தேவன் தீமையை அனுமதிச்சுன்னு கேட்டாரு. தேவன் கொடுத்த பதில் வந்து, நான் பூமி உண்டாக்குறது எங்க யோபுன்னு சொல்றாரு. அப்ப தீமைக்கும் பூமிக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு புரிதுங்களா? யோபுடைய கேட்ட கேள்வி தேவனுக்கு சம்பந்தமா பதில் கொடுப்பாரா? கண்டிப்பா சம்பந்தமா பதில் கொடுப்பாரு. அப்ப பாருங்க, நமக்கு சம்பந்தம் இல்லாத பதில் மாதிரி தெரியுது பார்த்தா. அப்ப தீமைக்கும் பூமிக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா சகோதரர். அப்ப என்ன போனோம்னா, இப்ப நான் பூமிக்குள்ள போலாம். தேவன் பூமி உண்டாக்குனப்ப பூமி பத்தி சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். அப்ப தேவன் தீமைக்கு பூமிக்கு ஏதோ கனெக்ஷன் கொடுக்கறாரு. அப்ப பூமியை பத்தி தேவனுக்கு பூமிக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணலாம். அதை செக் பண்ண வசனம் சொல்றது எப்படி சொல்றதுன்னா, ஏசாயா 66 அதிகாரம் 1 வசனம் வாசி. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியது. அப்படின்னா கர்த்தர் எவ்வளவு பேசிருப்பாருங்க? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படினா புட்ரஸ்ட், கீழே ராஜாக்களை கால் வச்சு உட்கார வைக்கிறதுல கால் மேல வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும் அப்படி சொல்றாரு பூமியை. அப்படின்னா தேவன் எவ்வளவு பேசிருப்பாருங்க?
அப்படி
நினைச்சு கற்பனை நினைச்சு பார்க்கலாம். தேவன் வானத்துக்கு பூமி உட்கார்ந்து இந்து புராண கதை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அனுமார் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பெருசாகிட்டே போவாங்க. அவங்க எவ்வளவு தூரம் பெருசாக காட்டுறோம் அவங்களுக்கு கடவுள் பவர் அதிகம் இல்லைங்களா. அதனால வளராம எல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி இருப்பார் நம்ம கடவுள் ஒருவேளை அப்படியே பெருசாகிட்டே இருப்பார் ஒருவேளை. சரி, அப்ப பூமி பாதப்படினா பூமி ஒரே இடத்துல இருக்குது, அது தன்னை தர சுத்திட்டு சூரியன் வேற ரவுண்ட் அடிச்சு அப்ப பாதப்படி நவுந்துட்டே தான் அவர் எப்படி உட்கார முடியும் இல்லைங்களா. அப்ப அது நேர்வி அர்த்தமா அப்படின்னா நேர்வி அர்த்தம் இல்லை. இது ஒரு அடையாள மொழியில சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது. அப்ப அவர் அடையாள பாஷை என்ன சொல்லி பின்னாடி அவர் சஜ்ஜர் உங்களுக்கு சொல்றவங்க சகோதர சார் இதெல்லாம் ஒரு அடையாளத்தில் சொல்லப்படுது. அப்ப பூமின்னா என்ன, பாதப்படி என்ன என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வானம் எனக்கு சிங்காசனம் என்னன்னா தேவன் வந்து ஒரு சேர் போட்டு சிங்காசன அரியணையில உட்காந்துட்டு இருக்கா நான் நினைக்க வேண்டியது. யார் ஒரு சேர் செஞ்சு கொடுத்தா மேல அங்க போய் யார் சிம்மாசனம் செஞ்சு கொடுத்தது? இந்த இடத்துல சிங்காசனம் என்ன அடையாள பாஷையில வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளுகைன்னு அர்த்தம். பல்லவத்துல நான் ஆளுகை செய்யற தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், மேல இருந்து நம்ம ஆளுகை இருக்குது. பூமி என் பாதப்படி அப்படின்னு என்னன்னா பாதப்படினா கற்றுக்கொள்ளக்கூடிய இடம், ஸ்கூல். நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்கூல், தமிழ்ல சொன்னா கற்றுக்கொள்ளக்கூடிய இடம், பள்ளி அறை இல்லைங்களா, பள்ளிக்கூடம் இல்லைங்களா. சகோதரர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது அன்பான சகோதர சொல்ற. அப்ப வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் சொல்ல போனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாத்தியார் எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா குருகுலத்துல பசங்க படிப்பாங்க, குருதான் வாத்தியாரா இருப்பாரு. அவர் வந்து அவர் கூட சீசன்லாம் கூட பசங்க ஓடி வருவாங்க. அவர் ஒரு கையில ஒரு பூஜா தீட்டு வருவார், வந்து ஒரு உயரமான இடத்துல உட்காந்துக்காரு, பசங்களாம் காலை சுத்தி உட்காந்துக்காரு, தரையில உட்காந்துக்குவாரு, பாதத்தை சுத்தி உட்காந்துக்குவாரு. அவர் சொல்ல சொல்ல ஆனா அவனால் எழுதுவாரு, மணல் அப்படி எழுதுவாங்க, சொல்ல சொல்ல எழுதுவாங்க. அது மாதிரிதான் பாதப்படியில கத்துக்கிட்டாங்க. அப்ப பாதப்படினா கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுது அன்பான சகோதர சொல்ல. இப்ப அப்போது இது பவுல் இருக்காங்க, பவுல் வந்து பெரிய கல்விமான் அப்போது பவுல் இல்லைங்களா. அவருக்கு கூட டீச்சர் பேர் யாருன்றது கமாலியர், பவுலுடைய டீச்சர் பேர் கமாலியர். அந்த கமாலியர்கிட்ட தான் பவுல் பாடம் கத்துக்கிட்டாரு. அது எப்படி சொல்றாருன்னா, நான் கமாலியரின் பாதத்தருகே வளர்ந்தேன் சொல்றாரு. அப்படின்னா அவர் பாதத்துல கத்துக்கிட்டேன் சொல்றாரு. வசனத்தில் வாசிங்க சகோதர சொல்ல, அப்போஸ்தலர் 22:3 வாசி. அப்போஸ்தலர்
22:3
கமாலின் பாதத்தருகே வளர்ந்து சொல்றாரு. அப்படின்னா கமாலிட்டு தான் கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்ப பாதப்படினா ஸ்கூல். தேவன் வந்து இந்த பூமி எதுக்கு உண்டாக்குனா எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா வச்சிருந்தாரு. ஸ்கூல் ஒரு ஸ்கூலா தேவன் உண்டாங்க. ஸ்கூலுக்கு தான் இந்த பூமியோட வேலையை ஸ்கூல் தாங்க. ஸ்கூல்னா என்னன்னா பாடம், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா, அதான் ஸ்கூல்னு சொல்லி அர்த்தம். பூமி தேவன் உண்டாக்குன விதம் அதுக்குதான் உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லி பாக்குற அன்பான சகோதரர் சொல்ல. சரி, இப்ப இந்த ஸ்கூல் உண்டாக்கிட்டு ஸ்கூல்ல பசங்களை சேர்த்துனாரு. முதல் பையன் யாருங்க? ஆதாம் இல்லைங்களா. முதல் பையன் பொண்ணு ஆதாம் ஏவா இல்லைங்களா. சகோதரர் அவர் ரெண்டு பேரும் உள்ள ஸ்கூலுக்கு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அந்த ஸ்கூல்ல? அப்புறமே பாடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு இல்லைங்களா. இந்த ஸ்கூல்ல அப்பயே சொல்லித்தர ஆரம்பிச்சாரு. அங்க வந்து என்ன கத்துக்கிட்டாங்க, அந்த பாடத்தை என்ன கத்துக்கிட்டான்னு பாத்தீங்கன்னா சகோதர வசன வாசின்னா அந்த அவங்களை எப்படி தேவன் சிருஷ்டித்தான்னு பாத்தீங்கன்னா ஆதியம் 1:22 ஆதியம் 1:27 வாசி,
27:22
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தான், தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தான்னா அப்ப நம்ம யார் மாதிரி இருக்கிறோம்?
அப்படின்னா
தேவன் மாதிரி இருக்கிறோம் இல்லைங்க, தேவன் கடவுள் மாதிரி இருக்கிறோம். அப்ப நம்ம சாமி கும்பிட்டு கண்ணாடி போயிட்டு என்ன கும்பிட்டுக்கலாம் கருத்துங்களா. நம்ம அந்த மாதிரி இருக்கோம். அப்ப நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மூஞ்சில இருக்கிறோமே இல்லைங்களா. அப்ப தேவ சாயல் என்ன கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம உருவத்தை வச்சு சொன்னோம்னா தேவனுடைய உருவம் எப்படி இருக்குன்னு போய் பாத்தீங்கன்னா சகோதர சொல்ற. அவர் உருவத்தை பத்தி சொல்லும் போது 1 Timothy 6:16 ஒருவராய் சாகாம உள்ளவர். தேவன் யாரும் சாகடிக்க முடியாது. ஒருவராய் சாகாம உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணணும். அவ்வளவு மகிமையில பிரகாசத்தில் இருக்கிறார், பக்கத்துல யாரும் போக முடியாது, அவ்வளவு பிரைட்ல இருக்கார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷன் யாரும் பார்க்க முடியாது, பார்த்ததெல்லாம் பார்க்கவும் முடியாது. அப்படி விசாரிச்சு. இப்ப நம்ம அப்படியே இருக்கிறோம், நம்மளை பார்த்து அவ்வளவு கண்ணு கூசுதா சார், நீங்க வந்து போங்க சார், கண்ணு கூசுதா உங்களை பார்க்க போய் சொல்ற மாதிரி இருக்க நம்ம இல்ல, நம்ம சாகாம தான் இருக்கிறோமா இல்லைங்களா. பாருங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப தேவ சாயல் நம்ம இல்ல, நான் நினைக்கிற மாதிரி சாயல் இல்ல நமக்கு. அப்ப தேவ சாயல் மனுஷன் உண்டாக்கப்படுற எப்படி தேவ சாயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர சொல்ல, சாயல் ரெண்டு வகையில சொல்லலாம். ஒன்னு உருவத்துக்கு சொல்லலாம், இன்னொன்னு குணலட்சணத்துக்கு கூட சாயல் சொல்லலாம். இப்ப ஒரு குழந்தை பண்ற சேட்டையை பார்த்து அந்த அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, அவங்க அப்பனே உரிச்சிருக்காங்க, இல்லன்னா அவங்க அம்மாவே உரிச்சிருக்காங்க. அம்மா வீட்டை பேசுவாங்க, குழந்தைய பண்றதெல்லாம் பார்த்து அது தூங்குற ஸ்டைல் மூவ்மெண்ட் அப்படிதான் பேசுறாங்க, பெரியவங்க பேசுறது பல வீட்டு அப்படின்னா அந்த ஆக்சன் வச்சு சொல்றதுதான். அது போல சகோதர சொல்ல, தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினார் என்னத்துன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய குணலட்சணத்தை மனுஷன் வச்சுட்டாரு. அன்பு, ஞானம், வல்லமை இதெல்லாம் நீதி இதெல்லாம் தேவன் தன்னுடைய குணலட்சணத்தை மனுஷங்களை வச்சு தேவனை போலவே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஆளுகையும் கொடுத்தாரு. அதான் தேவ சாயம். தேவனுடைய படைப்புல படைக்கப்பட்ட எதுக்குமே ஆளுகை கொடுக்கலீங்க தேவன். தூதர்னு கூட ஆளுகை கிடையாது, தூதர்லாம் பணிவிட செய்யணும், வேலைதான் செய்யணும். தேவன் சொல்ற வேலையை போய் செய்ய செஞ்சுட்டு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இப்படின்னு போவாங்க, முடிச்சுட்டு வந்து தேவனை முடிச்சுட்டு நிற்பாங்க. அதான் தேவனுடைய பணிவிடதான் தேவன். தூதர் எல்லாருமே தேவன் மட்டும்தான் சர்வத்தையும் ஆளுகை செய்யற ஒருத்தர் தேவன் மட்டும்தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் மனுஷனை உண்டாக்கிட்டு தேவன் என்ன பண்ணா, நீ சர்வ சிருஷ்டி ஆண்டு கொள்வேன்னு சொன்னார். ஊருன பரப்பன நடப்பன எல்லாத்தையும் படைச்சிட்டு நீ ஆண்டு கொள்வேன்னு சொல்லி ராஜாவை வச்சார். இந்த உலகத்துல இருந்து முதல் ராஜா யாருங்க? ஆதாம் தான். ஆதாம் யாருங்க? நம்ம அப்பாங்க இல்லைங்களா. நம்ம எல்லாத்துக்கும் அப்பா, பூமிக்குரிய தகப்பன் அவர் தாங்க இல்லைங்களா. நம்ம எல்லாம் அதுல இருந்து வந்த சந்ததி தாங்க நம்ம எல்லாருக்கும் இல்லைங்களா. சகோதர சொல்ல, அவ பாருங்க ஃபர்ஸ்ட் ராஜா அவருதான் கொடுத்தாங்க, அவர் முதல் ராஜா. அதுதான் சாத்தானுக்கு பொறுக்கா அப்படின்னு புடுங்கதுங்க. இந்த பிரபஞ்சத்தின் தேவனாம் வந்து உலகத்தின் அதிபதி அவன் மாறினதுங்க. சகோதர சொல்ல, இப்படி வந்து என்னாச்சுன்னா, தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது தன்னுடைய சாயலாய் மனுஷனை உண்டாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் தன்னுடைய சாயலா மனுஷனை உண்டாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சகோதர சொல்ல, தேவன் வந்து தேவனுக்கு நன்மை தீமை தெரியுங்க, மனுஷனும் நன்மை தீமை தெரியும் நினைச்சார். இப்ப வந்து மற்ற விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப நாய் எடுத்துக்கலாங்க, நாய் வந்து அந்த காலத்துல உண்டாக்கப்பட்ட போது, முதல் முதல் உண்டாக்கப்பட்ட போது நாய் வந்து லொல் லொல் தான் பழிச்சது. இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப லொல் லொல் தான் பழிச்சது. நாம் இத்தனை வருஷமா நம்ம லொல் லொல் கிட்ட வேணும் மரியாதைக்கா சொல்லிட்டு நாய்னா மாத்திக்கிச்சாச்சா ஒண்ணு மாத்திரம், இப்பயும் அதே லொல் லொல் தாங்க இல்லைங்களா சகோதர. ஆனா மனுஷங்க வந்து அறிவு பெருத்தே வருது பாத்தீங்களா. அன்னைக்கு செல்போன் இருந்துச்சா, இன்னைக்கு செல்போன் இருக்கு, அன்னைக்கு ரேடியோ டிவி இருச்சா, ஏரோப்ளேன் இருச்சா, ராக்கெட் இருச்சா, எது வரைக்கும் நிறைய உண்டாக்கிட்டே போறோம். நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது இல்லைங்களா சகோதர சொல்லு. அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, தேவன் வந்து எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:22. மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கிற நம்மில் ஒருவனை போல மாட்டான்னு தேவன் சொல்ற. அப்படின்னா தேவன் நன்மை தீமை தெரியும், ஆனா தேவன் தீமை செய்யமான நன்மை மட்டும் செய்வார் கேட்டுங்களா. தேவன் தீமை தெரியுமா கண்டிப்பா தெரியும். அதனாலதான் இஸ்ரேஜனுக்கு 10 கட்டளை கொடுக்கும் போது கொலை செய்யாது இருப்பாங்க, திருடாது இருப்பாங்க, அதெல்லாம் லிஸ்ட் கொடுக்குறாரு. இதான் தப்புன்னு தெரியும் அவருக்கு, அதனால முன்னாடி கொடுத்துருக்காரு. ஆனா தப்பு செய்யறதுல அவர் நன்மை மட்டும் செய்யறாரு. அது போல மனுஷன் அவர் உண்டாக்க, தன் சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு அந்த குணத்தை வச்சார். நன்மை தீமை அறிவித்தவரை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு டெஸ்ட் வேணும். அந்த நன்மை தீமை தெரிஞ்சுட்டு பழகணும் இல்லைங்களா. இப்ப நம்ம பைக் ஒண்ணு ஓட்டுன்னு ஆசைப்படுறோம், நமக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாச்சு, வீட்டுல பைக் வச்சுட்டு பைக்கே பார்த்துட்டு ஓட்ட முடியுங்களா? அந்த பைக் ஓட்டுறதுக்கு டைம் கொடுக்கணும், ஓட்டி பார்க்கணும். இல்ல கீழே விழுந்துருவோம் சார் அப்படின்னா அது சார் அப்ப ஓட்டுறதுன்னு சொல்லிடலாம் அவ்வளவுதான் இல்லைங்களா. அப்ப வேறு ஓட்டுறது வந்து அவரே விரும்பி நான் ஓட்டணும் உட்காரணும் இல்லைங்களா. அது போல தேவன் நினைச்சாரு, மனுஷன் வந்து இந்த நன்மை தீமை தெரிஞ்சுக்கணும்னா சில தீமையின் அனுமதி கண்டுபிடிக்கணும், தீமையின் விளைவு தெரியணும். ஆனா நானே கொடுத்துட்டேன்னா எதுக்கு இந்த வண்டி மேலே உட்காந்து தள்ளி விட்டுக்குன்னு சொல்லிடுவான் மனுஷன் இல்லைங்களா. நான் வண்டி ஓட்டணும் கேட்டேன் உங்கள்கிட்ட, எதுக்கு நான் வண்டி ஏத்துனீங்க அப்படின்னு கேட்கமாட்டாங்க மனுஷன். அது போல தேவன் வந்து ஒரு செடி வச்சார், மரத்தை வச்சார், பாருப்பா இதை சாப்பிட்டீங்கன்னா நீ நன்மை தீமை தெரிஞ்சுக்கீங்க, இது சாப்பிடுனாலே செத்துருவீங்க, சாகவே சாவேன்னு சொன்னாரு. இது தெரியும் சாப்பிட நல்லா தெரியும், நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யலாம் நான் நல்லா தெரியும் தேவன் இல்லைங்களா. அதை வச்சுட்டார், வச்சுட்டு இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டார். ஆனா இவன் அப்படியே ஆதாம் பார்த்துட்டு சரி சாப்பிடலன்ட்டார். ஆனா ஆதாம்க்கு அப்புறம் ஏவல் வந்தாங்க. ஏவலுக்கு யார் சொல்லியிருக்கேன்னா ஆதாம் தான் சொல்லி கொடுத்துருவாங்க, தேவன் சொல்லியிருக்காரு சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சாத்தா என்ன பண்ணுற, ஏவல் மூலியமா பழத்தை சாப்பிடுச்சிட்டாங்க இல்லைங்களா. சகோதரஸ்வர இப்படிதான் வஞ்சனை உள்ள வந்துச்சு. அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, மனுஷன் ஒரு உயிர் உள்ள அறிவுள்ளவனா இருக்கணும்னு நினைச்சாரு. இப்ப மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா நன்மை செய்யுது, எப்படி நன்மையே செஞ்சுட்டு. இப்ப கிரைண்டர் இருக்குங்க வீட்டுல, மாவாட்டர் கிரைண்டர், எத்தனை முறை அரிசி போட்டாலும் ஆட்டுடுது. என்ன சலிச்சிருச்சா, இவ்வளவு நேரம் ஆட்டினேன், ரெஸ்ட் கொடுத்து கேட்டுச்சா, இருமுறை அரிசி போட்டு சுத்தப்பட்டு டக டக்கடன்னு ஓடுது. அதனால பக்கத்துல போட்டு படுக்க வச்சுக்கிறோம் நம்ம, எனக்கு எப்படி உழைக்கிறேன்னு படுக்க வச்சோம். அதுக்கு அன்பு காட்ட போறது இல்லை நம்ம, இல்லீங்களா, சௌரசம் இல்ல. அது போல மனுஷன் இருக்கக்கூடாது. மனுஷன் உயிருள்ளோனா இருக்கிறான், அறிவுள்ளோனா இருக்கிறான். நம்மை போல நன்மை தீமை அவனுக்கு தெரியணும், தீமைக்கு ஒரு காலப்பகுதி ஒதுக்கலாம், தீமையுடைய விபரீதம் என்னன்னு தெரியணும், நன்மைன்னா என்னன்னு தெரியணும்னு சொல்லிட்டு தேவன் நினைச்சாரு. அதை நாம கொடுக்கூடாது, மனசே சூஸ் பண்ணி சொல்லிச்சாரு. இவனே போய் சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் தீமை வேணும் எடுத்துக்கான். ஓகே, எடுத்துட்டு உனக்கு 6000 வருஷம் உனக்கு தீமையின் காலம். அப்ப தீமைன்ற டெஸ்ட் வந்து அது ஃபுல் டெஸ்ட் பண்ணி போகணும் மனுஷன். ஏன்னா யுகா யுகத்து நன்மை அனுபவிக்க போறான் மனுஷன் வருங்காலத்தில். அப்ப அதுக்கு முன்னாடி தீமை சூஸ் பண்ணிட்டான். தீமை வந்து முழுசா தெரியுதுன்னு சொல்லிட்டு தேவன் தெரிஞ்சு அந்த தனி வச்சார். அந்த ஏதேன் தோட்டில தெரிஞ்சா வச்சார். அன்பான சகோதர சொல்ல, ஏன் தேவனுடைய வச்சுட்டான்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியது. அவர் தெரிஞ்சுதான் வச்சார் சொல்லி பாக்குறோம். வச்சுட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆதியாகமும் 2:16-17 வருஷம் பாருங்க, தேவநாய கர்த்தர் மனுஷனு பா சொல்றாரு, நீ தோட்டத்துல சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்க. சகல விருட்சம் என்னங்க,
எல்லா
கனிகள். அப்படின்னா உலகத்திற்கு அத்தனை பழ வகைகளும் ஏதில் வச்சாரு. இப்ப நம்மளாம் பாக்குற பழங்கள்லாம் ரொம்ப கம்மிங்க. நம்ம நமக்கு ஹில் ஸ்டேஷன்ல பார்த்தா நிறைய தெரியாத பழங்கள், நிறைய ஏற்காட்டில் போனா நிறைய பழங்கள், பார்க்காத பழங்களா இருக்குது இல்லீங்களா. ஃபாரின்ல போனா அங்க வெவ்வேறு பழங்களா இருக்குது. இன்னைக்குதான் வந்து பிளாக்பெரி ஸ்ட்ராபெரி நம்ம கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது நமக்கு இல்லீங்களா. நம்ம பழங்களை சொன்னா நம்ம சகல வித விரிச்சு நம்ம உறவு தான் பழம் தெரிஞ்சிருக்கோம். சொல்லுங்க என்னென்ன பழம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்களேன், சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன பழம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பழமா சொல்லுங்க, மாம்பழம், கொய்யா பழம், சப்போட்டா பழம், ஆப்பிள், ராச்சை, மாதுளை,
சீத்தாப்பழம்,
சாத்துக்குடி சீத்தாப்பழம், நாகப்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், முந்திரி யோசிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க, பழம் கிடைக்க மாட்டேங்குது. முந்திரி பழம், சரி முந்திரி பழம், அப்புறம் பேரிச்சம்பழம் யோசிச்சு சொல்லு. இந்த பழத்தை மட்டும் ஏதில் வச்சிருந்தாலும் வெளுத்து போயிருப்பாங்க அவங்க சாப்பிட்டு. என்ன போட்டு சுவரே போட்டு இல்லைங்களா, ஒரு வெரைட்டி ஃபுட் கிடைக்காத கேட்டிருப்பாங்க. லாத்தி பழம் சொல்லுங்க. ஒரு கிளாஸ்ல வந்து பழம் தொலைத்து கடைசியில் என்ன ஸ்டேஜ் பண்ணிட்டான்னா, ஒருத்தர் இழந்த பழம் சொன்னாரு. ஓகே இழந்த பழம், ஓகே அது பழம் தான், ஓகேண்ணா. கடைசியில் வெஜ்ல போயிட்டு தக்காளி பழம் பாருங்க, வேற வழி இல்லை, ஏதோ ஒரு பழத்தை சொல்லி அவன் இல்லைங்களா, தக்காளி பழம் சொன்னாருங்க. இந்த பழத்தில இது நம்ம வச்ச ஒரு 10 பழத்தை ஏதில் வச்சுட்டு நீ சகல விரிச்சத்துக்கு கனியை புசிக்கலாம்னு அப்படியே பாத்துருப்பான். இந்த 10 பழத்தை வச்சுட்டு நீ இந்த சகல விரிச்சு கனியை புசிச்சுன்னா இந்த நியாயமா இருக்குங்களா சகோதர சொல். அதுனா பூமியில தேவன் உண்டாக்குற அத்தனை பழ வகைகளும் ஏதில் வச்சுட்டாரு. வச்சுட்டு இப்ப உதாரணத்து ஆதாம் வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அடுத்த பழம் மரத்துல அடுத்த உணவு பழம் இப்படியே சாப்பிட்டுட்டே போயிட்டு ரவுண்ட் அடிச்சு மீண்டும் இந்த பழத்துக்கு வரணும்னா எத்தனை வருடங்களும் சொல்லுங்க. அவ்வளவு சகல விருட்சத்தின் கனியை ஏதேனில் வச்சுட்டு இது நீங்க புசிக்கவே புசிக்கலாம் சொல்றாரு. ஆனாலும் நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தின் கனியை புசிக்கல. ஒரு மரத்தை காமிச்சு சொல்றாரு, அதே நல்ல மரம், சாதாரண மரம் தாங்க. இருந்தாலும் வந்து தேவன் வந்து இவனோட இது புரிய வைக்கிறதா சொல்ற, இது சாப்பிடாதுன்னு சொல்றாரு. இவன் மீறானு இவனே சூஸ் பண்ணி அப்ப வந்து இதை புசிக்க வேணும்னு சொல்றாரு. இதை புசிக்கிறதுனாலே சாகவே சாவேன்னு சொன்னாரு. அது நீ எப்ப சாப்பிடுறியோ அப்ப செத்துருவன்னு சொன்னாரு. ஆதாங்க சாப்பிட்டு செத்துட்டாங்களா, அப்ப போய் தேவன் சொன்னது நடக்கவே இல்லைங்களே. அப்ப நீங்க கேள்வி கேட்கணும், பைபிள் படிக்கும் போது இந்த புசிக்கு நாளிலே சாகவே சாவன் வசனம் இருக்க, அவ புசிச்சு சாகலையே அவங்க அப்படின்னு என்னத்தின அன்பாந்த சகோதரர் சொல்ல, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், இன்னிலிருந்து 1000 வருஷத்துக்கு நீங்க தாண்ட மாட்டேன்னு சொல்ற. நித்திய ஜீவன் மனுஷன் உண்டாக்கப்பட்டான், எத்தனை எப்பவுமே சாவே இல்லாம மனுஷன் உண்டாக்கப்பட்டான். இதை சாப்பிட ஆரம்பிச்சுன்னு சாவ மரணம் உனக்கு வந்துருச்சு. அது மரணம் வந்து எப்படின்னா 1000 தாண்டாத மாதிரி வந்துச்சு வயசு, 1000 வயசுக்குள்ளேயே வந்துச்சு. அதெல்லாம் பின்னாடி ஒரு சஜன் பாப்பா ஒவ்வொருத்தரும் என்னென்ன வயசுல 969 வருஷம் இருந்திருக்காங்க ஜனங்கள்லாம் சௌரசம் இல்ல. அப்ப பாருங்க 1000 தாண்ட முடியல. இது புசிக்கும் நாளிலே சாகவே சாவேன் தேவன் வச்சாரு அன்பான சௌரசம். ஆனா இவங்க கனியை வந்து அவங்க புசிச்சுட்டாங்க, சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு மரணத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இன்னும் சில இடத்துல சில வகுப்புல நடத்துறாங்க, கனிகளை பத்தி எடுக்கிறாங்க, பைபிள் சொல்ற கனி வந்து வேற அர்த்தத்தை குறிக்கும் சொல்லி எடுக்கிறாங்க, அதெல்லாம் தப்புங்க, அப்படியே இல்லை. கனின பழங்கள் தான், அதுதான் சொல்லுது. இதுல எந்த ஒரு தவறான புத்தகம் வந்தா கூட நம்பிடாது. தேவன் வந்து பைபிள் கனிந்தான் இருக்கிறாரு, அதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுக்கல. இது இந்த கனி எதுவும் கொடுக்கல, கனி பழங்கள் தான், அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. அன்பான சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, ஆதாம்ட்ட வந்து அந்த சோதனையை வச்சாரு. அந்த சோதனை வந்து நீயே சூஸ் பண்ணிக்கப்பா, நன்மை எது தீமை எது எது வேணுமோ எடுத்துக்கோ, நீயே சூஸ் பண்ண. ஆதாம் வந்து தீமையை எடுத்தாருன்னு சொல்லி பாக்குறோம், ஃபர்ஸ்ட் தீமை எடுத்தான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஏதேல வந்து எப்படி அந்த தீமை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய சாயல மனுஷனை உண்டாக்கும் போது விடிவெளி நட்சத்திரங்கள் சந்தோஷப்பட்டாங்க இல்லைங்களா. அப்ப லூசிபர் சந்தோஷப்பட்டுப்பார், லூசிபர் அப்ப நல்ல தூதரா தான் இருந்திருக்கிறார், சந்தோஷப்பட்டிருப்பார். லூசிபர் சாத்தானா இருந்தா இல்லைங்களா, லூசிபர் நல்ல தூதரா தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார், சந்தோஷப்பட்டிருக்கிறார். சந்தோஷப்பட்டோடனே கடைசி இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, லூசிபர் வந்து காவல் வச்சார். எதுக்கு காவல் வச்சாருன்னா, முதல் மனுஷன் முதல் மனுஷி, எந்த ஒரு அனுபவம் கிடையாது. ஆதாம சொல்லுன்னா உருவம் பெருசா இருக்குது, ஆனா அனுபவம் இல்லாத ஒரு குழந்தை ஆதாம். நீச வச்ச குழந்தைன்னு சொல்லலாம் இல்லைங்களா, சகோதர சொல்ல ஒரு அனுபவம், எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு குழந்தை ஆதாம். ஏவாளுக்கு எந்த அனுபவம் இருக்காது, அது ஒரு குழந்தை தான், ஆனா உருவம் மட்டும் பெருசா இருக்குது. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்ப தாகம் எடுத்தா கூட எடுத்து தண்ணி எங்க ஊத்துன்னு தெரியணும் இல்ல, தலையில ஊத்திட்டா என்ன பண்றது இல்லைங்களா. அப்ப என்ன சொல்லி கொடுக்கணும், என்ன பண்ணணும், ஒரு வாத்தியம் ஒரு கற்றுக் கொடுக்கறது எல்லாம் வேணும் இல்லைங்களா. அதனால வந்து ஒரு முதல் மனுஷன், அதுக்கு மாதிரி மனுஷன் யாரும் இல்ல இந்த பூமியில, இவரே ஃபர்ஸ்ட் மனுஷன் மனுஷு. இவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆள் வேணும் சொல்லி, பழங்களை வந்து நீ புசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. எப்படி புசிக்கிறது, பழத்தை எடுத்து இப்படி பார்த்துட்டே இருந்தா பசி அடைக்கணுமா, கடிச்சு சாப்பிடணும் சொல்லித்தரணும் இல்லைங்களா. இந்த ஒவ்வொரு பழங்களும் எப்படி சாப்பிடணும் சொல்லித்தரணும். நம்ம அன்னாச்சி பழத்தை எப்படி சாப்பிடணும், பலாப்பழத்தை எப்படி சாப்பிடணும், வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடணும், ஆரஞ்சு பழத்தை எப்படி சாப்பிடணும், வெறிச்சை எப்படி சாப்பிடணும், வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு பழங்கள் கூட வித்தியாசம் இருக்கு, சாப்பிட்ற பேர் விடாம்பழம் அது ஒரு ஒரு ஓடு மாதிரி மேல இருக்குது இல்லைங்களா. ஒவ்வொன்றும் வித்தியாசம் இருக்குது சார். அது போல சில பழங்களை எப்படி சாப்பிட்டு சொல்லித்தருக்கு ஒருத்தர் வேணும், அதுக்கு வந்து ஒரு மகிமையான ஒரு விசேஷமான தூதன் நியமித்திருந்தா லூசிபர் வச்சாங்க, ஏதேனும் அனுமதி கொடுத்தாரு. நீ என்ன பண்ணு, இந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக்கொடு சொல்லிக்கொடு, எது போய் வழி நடத்துன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாரு அன்பான சகோதரர் சொல்ல. அந்த லூசிபர் என்ன பண்ணா, பூமிக்கு வந்துட்டு ஏதேன் தோத்துல தேவன் அனுமதி கொடுத்து ஏதேன் கொடுத்தோடனே லூசிபர் இந்த தூதருக்கு என்ன ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா, நான் எவ்வளவு பெரிய விடுவெளி நட்சத்திரம், எவ்வளவு பெரிய தூதன், என்ன வந்து இந்த மனுஷனுக்கு காவல்காரனா போட்டார் தேவன், என்னுடைய மகிமைய கீழ் நோக்கி இறக்கிட்டாரு, டீ ப்ரொமோட் பண்ணிட்டாரு என்ன அப்படி சொல்லி கவலை வந்துச்சு லூசிபருக்கு. அப்படியே பாக்குற லூசிபர் பாக்குறாரு மனுஷன, அப்படியே தேவனை பாக்குறாரு. ஓ, நீ அங்க வந்து உங்க சாயல மனுஷனை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்க ஆளுக செய்றீங்க, இவன் நாளைக்கு பெரு பழகி பெருகா பூமி ஃபுல்லா மனுஷன் உருவாயிருவாங்க, இவன் ராஜாவாயிருவா, நாளைக்கு இவன் கடவுளோ கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஜனங்களா, பூமியில இருக்க ஜனங்களா. அப்ப காலத்துக்கு நாங்க வேலைக்காரன் தானா அப்படின்னு என்ன வந்துச்சு லூசிபருக்கு. அதாவது என்ன பண்றாங்க லூசிபர், இந்த ஆதாம்ட்டுக்கிற பவர் நாம கொடுக்கணும், நீங்க அங்க தேவன், இங்க நான் தேவன், இப்பிரபஞ்சத்து தேவனா மானது அப்படிதான், இங்க நான் தேவனா இருக்குன்னு சொல்லிட்டுதான் ஏவா மூலியமா அந்த வஞ்சனை பண்ணி அந்த கனியை வந்து புசிக்க வச்சு அந்த கனியை சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். வசனங்கள் வாசிக்கினா எஸ்ஐக்கு லூசிபர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, லூசிபரை தேவன் வந்து தள்ளி விட்டுதான் ஏதில் வந்து விழுந்தாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லா கிறிஸ்தவ மண்டலும் பேசிச்சுக்கு. தேவனுடைய தோட்டத்துல தேவன் தன்னுடைய சாயல உண்டாக்கப்பட்ட மனுஷனை எந்த ஒரு தூதனும் பர்மிஷனா உள்ள வரவே முடியாது, அது பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு உள்ள வந்தாலும் வர முடியாது, தேவன் அனுமதி போய் உள்ள வர முடியல, யாரும் வர முடியாது. அப்ப லூசிபர் வந்து தேவன் அனுமதிச்சாரு, ஏதேன் லூசிபர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குற வசனத்துல பாத்தீங்கன்னா சகோதர சொல்ல, எசேக்கியேல் 28 அதிகாரம் 13-15 வசனம் இருக்கு வாசி. பாருங்க, நீ தேவனுடைய தோட்டமாக ஏதன் இருந்த, இது வந்து தீரு ராஜா சொல்ற மாதிரி வசனம் இருக்குங்க. தீரு ராஜாவை ஏதன் தோட்டம் இருந்தாருங்க, ஏதன் தோட்டம் யார் இருந்தாருங்க, அந்த காலம் லூசிபர் ஆதாம் எவ்வளவு இருந்தாங்க இல்லைங்களா, மூணு மனுஷனே இல்லப்ப இல்லைங்களா, முதல் மனுஷன் முதல் மனுஷன். அப்ப வந்து தீரு ராஜா சொல்ற மாதிரி ஏன் சொல்றாருன்னா, தீரு ராஜா என்ன சொல்ல நினைச்சாருன்னா, எல்லாத்தையும் என் கண்ட்ரோல்ல கொண்டான்னு சொல்லி நினைச்சா ராஜா, லூசிபர் மாதிரி எல்லாரும் என் கண்ட்ரோல்ல வந்து தீரு ராஜா நினைச்சனால தீரு ராஜா சொல்ற மாதிரி லூசிபர் தேவன் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நீ தேவனுடைய தோட்டமாக ஏதனில் இருந்தவன், லூசிபர் சொல்றாருங்க, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டு மட்டும் வழியில் குறைவிட்டு நல்லா வாசிச்சிருக்க.
ஆ,
லூசிபர் உண்டாக்கும் போது மியூசிக் கூட தான் உண்டாக்கப்பட்டார் லூசிபர். ஒவ்வொரு தூதனுக்கும் ஒரு பவர் இருந்துச்சுங்க. லூசிபர் வந்து மியூசிக் இசைக்கு வந்து பர்வத்தில் மியூசிக் அவர் தான் இன்சார்ஜ். மியூசிக் வரும்போது மியூசிக் கூட தான் அந்த மேல வாத்தியத்தை தான் லூசிபர் உண்டாக்கப்பட்டார் சகோதர சொல்ல. இப்ப அதனால லூசிபர் பூமியில தள்ளப்பட்டதுனால தான் மியூசிக் இங்க பத்தி தெரியுது, இசை வந்து இங்க பத்தி தெரியுது. இப்பெல்லாம் நம்மள பாட்டெல்லாம் கேட்கறோம், நாமளும் கை தட்டி பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லைங்களா. ஆனா ஒரே ஒரு சினிமா பாட்டு ஆன் பண்ணுன்னு நம்ம பாட்டு ஆஃப் பண்ணிடல, அதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது சினிமா பாட்டுக்கு இல்லைங்களா. அந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ போன ஜென்மத்துக்கே போன மாதிரி சிந்தனை எல்லாம் வர வச்சிருக்கு, அப்படியே வயிற்று கலக்குதுகிட்ட அந்த மாதிரி மியூசிக்கு ஜீவனோடு கொண்டாடுறாங்க அந்த பாட்டுல இல்லைங்களா. நாம பாடவே மாட்டோம் நினைச்சா கூட ஒரு பஸ்லயோ போகும்போது என்ன ரோட்ல கேட்டா கூட அந்த பாட்டு நம்ம ரெக்கார்ட் ஆயிடுது இல்லன்னா தன்னதே கை தாளம் போடுது அந்த பாட்டு இல்லைங்களா. காலில் தாளம் வருது, தானா வருது. அதுலதான் நம்ம படுத்து வீட்டுல சும்மா படுத்துருந்தா கூட வாய் தானே கம் பண்ணுது அந்த பாட்டை, பாடு வாய் முழுவதுங்க உள்ள ஒரு ரெக்கார்ட் ஆகுதுங்க. அப்ப ஜீவன் எப்படி இருக்கு அந்த பாட்டுல, ஏன்னா இசைக்கு அரசு எங்க இருக்காங்க பூமியில தள்ளப்பட்டனால அந்த பூமி இங்க பத்திட்டாரு. சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா படத்துல ஒண்ணுமே இருக்காது, வெறும் பாட்டை வச்சு ஓட்டிடுவாங்க, மியூசிக் வச்சு ஓட்டுவாங்க பாத்தீங்களா. ஏன்னா லூசிபரோட பவர் இருக்கு. அதான் நீ சிருஷ்டிக்கப்படும் போதே மேல வாத்தியத்தோட சிருஷ்டிக்கப்பட்ட, நீ காப்பாற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட பேரு அப்படின்னா ஒவ்வொரு தூதனுக்கும் ஒரு பவர் கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு. கபிரேல் தூதருக்கு என்ன வேலைங்க, மெசேஜர் செய்தி கொடுக்கிற வேலை கபிரேல், கபிரேல் தூதருக்கு. மேகாயல் தூதனுக்கு சேனைகள், பல்லவத்தின் சேனைகளை வழிநடத்துறது மேகாயல் தூதன் வேலை. மூணு தூதரை பத்தி சொல்லுது பைபிள். லூசிபருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காக்கும் அபிஷேகம் அப்படின்னா வழிநடத்துறது அபிஷேகம் லூசிபருக்கு இருந்துச்சு. அதனாலதான் ஏதெல்லாம் அமைச்சாரு தேவர், நீ போய் வழிநடத்து உங்க அபிஷேகத்தை நீ செய்யுங்க அப்படின்னு அமைச்சாரு. சௌர சோல நீ காப்பாற்றுதோ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் அப்படின்னா தூதன், நீ காக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதனா இருந்தீங்க. தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் இருந்தீங்க, பருவத்தில் இருந்தீங்க நீங்க. அக்னிமயமான கற்கள்னா என்னன்னா கேலக்சி, பால்வெளி மண்டலங்கள், அநேக நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரன் இந்த பால்வெளி மண்டலத்துக்கு அநேக கோள்கள் மத்தியில நெருப்பு கோள்கள் மாதிரி சுத்திட்டு பாத்தீங்களா. அந்த அக்னிமன் கற்கள் ஜாலியா விளையாண்டு உலாவிட்டு இருந்த நீ அப்படின்னு சொல்ல லூசிபர். அக்னிமயமன் கற்கள் உலாவினாய், நீ உண்டாக்கப்பட்டதுல இருந்து உன்ட்டு அநியாயம் நான் கண்டுபிடிக்கிறதுக்கும் வழியில எந்த குறையும் இல்ல. நீ அவ்வளவு நல்லா இருந்திருக்க சொல்லு லூசிபர் அப்படி தேவன் சொல்றாரு. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னுட்டு அநியாயம் கண்டுபிடிக்கிறதுக்கும் வழியில எந்த குறையில இருந்த நீ அப்படி இருக்கும்போது அன்பாங்க சகோதர சொல்ல. இதுதான் லூசிபர் தனி சப்ஜெக்ட் வருங்க, சாத்தான தனி சப்ஜெக்ட் பார்ப்போம். அவனுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே பார்க்க போறான் சப்ஜெக்ட்ல. இன்னைக்கு அது டாபிக்ல உள்ள ஃபுல் டீப்பா போக வேண்டாம் சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது இந்த தேவன் என்ன பண்ண, தேவன் உண்டாக்குன அந்த ஏதேன் தோட்டம் வந்து லூசிபர் வந்து வழி நடத்துறதுக்காக தேவன் வந்து அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப லூசிபர் என்ன பண்றான்னா தேவன்கிட்ட வந்து மனுஷன் எப்படி ஏமாத்தினான்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கறது போல ஏமாத்திட்டாங்க. எப்படி கேட்டான்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3:1 ஒன்றாம் வசனம், பாத்தீங்களா சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இருந்தது அப்படின்னா சர்ப்பம் வந்து இறை பிடிக்கிறத பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே போய் பிடிக்காதுங்க இல்லைங்களா. அது எப்படின்னா அப்படியே தொந்தரவு போகும், போயிட்டு இந்த இடத்துல ஒரு எலி இருந்துச்சுன்னா அப்படி அப்படி இந்த இடத்துல பதுங்கிடுங்க, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அப்படி பதுங்குங்க, அப்படி சர்ப்பம் இறை பிடிக்க பாத்துருக்கீங்க அப்படி பதுங்குங்க, பதுங்கிட்டு அதுக்குள்ள மூவ் ஆகாது அப்படி நின்றுக்கும். அதுக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நல்லா அடிக்கும், அந்த இறை பிடிக்க போய் நம்பிக்கை வந்துச்சுன்னு நின்று அவ்வளோதான். நின்றுட்டு அந்த எலி மெதுவாக பக்கமாக லைட்டாக நெருங்கும், அடி டக்குனு பிடிச்சிருக்கோம் இப்படின்றது அவ்வளோதான். எலி தூக்கி போயிரு அவ்வளோ, இது மாதிரிதான் சர்ப்பம் பிடிக்கும். தந்திரமாக பிளான் பண்ணி அந்த கால்குலேஷன் போடுங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கூட எலி ஓடிடும் இல்லைங்களா. ஆனால் கரெக்டாக நிற்குங்க அந்த அர்த்தம், அந்த எல்லை கரெக்டாக நின்று அப்படி வெயிட் பண்ணும், கொஞ்சம் உள்ள வந்தா இலக்கில் பிடிச்சிடும். இது போல சர்ப்பம் தந்திரமானது பாத்தீங்களா எப்படி கேட்டதுன்னா சர்ப்பம் வந்து நீ தோட்டத்துல விருட்சத்தை தேவன் புசிக்கூடான்னு சொன்னாரா அப்படின்னு கேள்வி, தெரிஞ்சுட்டே ஒண்ணும் தெரியாம கேள்வி. நீ தேவன் சாப்பிடக்கூடாது சொன்னாரா அப்படின்னு கேட்கறது. இன்னைக்கு உலகத்துல பாத்தினா எல்லாத்தையுமே இப்படிதான் உருவாகும், செஞ்சீங்களா செய்யக்கூடாது சொன்னாங்களா, இந்த நீங்க வந்து ஒன் வேல போகக்கூடாது சொல்றாங்களா அப்படின்னு ஒன் வேல போறது, அப்படி போலீஸ்காரன் போட்டு ஃபைன் போட்டு இல்லைங்களா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கேள்வியில தான் ஸ்டார்ட் ஆகும் அன்பான சகோதர சார். அது போலதான் லூசிபர் வந்து முதல் கேள்வி சர்ப்பத்தின் பின்னணியில இருந்து பேசினது, பாம்பு பேசுது, பாம்புடைய பின்னணியிலிருந்து லூசிபர் பேசுது. தேவன் இந்த கனியை புசிக்கூடன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டேன். அந்த கேள்வி மூலியமா மனுஷன் அப்படியே அட்ராக்ட் பண்றது, பிடிக்கிறது, ஒரு தீமைக்குள்ள கொண்டு போறது. அதனாலதான் இந்த உலகத்துல வந்து முதல் கேள்வி யார் கேட்டதுன்னா லூசிபர் தாங்க, சர்ப்பம் தான், பாம்பு தான் கேட்டுச்சுங்க அந்த முதல் கேள்வி. இந்த பூமியில வந்து முதல் கேள்வி, அதனால எந்த கேள்வி எழுதினாலும் அந்த கேள்விக்குறி வந்து ஒரு பாம்பு போட்டீங்க. கொஸ்டின் மார்க்கியா பாம்பு மாதிரி போடுறோம் அப்படின்னா முதல் கேள்வி யார் கேட்டதுன்னா சர்ப்பம் தான் கேட்டுச்சு இல்லைங்களா. அதனால ஒரு பாம்பு, யாருக்குமே தெரியாதுங்க. இதெல்லாம் ஏங்க சார் இதுக்கு மட்டும் இப்படி போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, அது அப்படிதான் போடுவோம் பெண்ணாங்க அப்படின்னு இல்லைங்களா. சகோதர சோர்ல இது வந்து அந்த கேள்வி, முதல் கேள்வி வந்து சர்ப்பம் தான் கேட்டுச்சு, அதனால ஒரு பாம்பு போட்டோம். முதல் கேள்வி தேவனுக்கு புசிக்கு வர சொன்னாரா அப்படின்னு சொல்லி சகோதர சோர்ல. இது போலதான் தீமை வந்து இந்த உலகத்துல வந்து நுழைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா நிறைய தீமையெல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கேள்வியில தான் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெயின் எல்லாம் போறாங்க நிறைய பேர் இல்லைங்களா, கையில போகும்போது நிறைய கொள்ளை அடிச்சிருக்காங்க, பொருளெல்லாம் தெரியுறாங்க, எடுத்தோன்னு கடன் தூட்டி தூட்டி ஓடிடுறாங்க இல்லைங்க. என்ன பண்றாங்க, அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க. அப்படியே முன்னாடி உட்காந்துட்டு பஸ் முன்னாடி இவர் இந்த ஆபீஸ்ல உட்காந்துருப்பாரு, உட்காந்துட்டு அப்புறம் சார் எங்க அப்படி பஸ் டேவல் படிப்பாரு, இவர் வந்து அவர் பாக்குற மாதிரி படிப்பாரு, அவருக்கு அவருக்கு டேவல் கொடுப்பாரு படிக்க சொல்லி, அப்புறம் அவர் புக்கு இவர் வாங்குவாரு, மாறி மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டே வருவாங்க, பழகு வைப்பாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, சார் நீங்க எங்க வேலை செய்றீங்க அப்படின்னு. இவர் சொல்லுவாரு, நான் சென்னையில் இருக்கேன், சென்னையா என்ன பண்றீங்க, நான் பேங்க் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா நீங்க அப்படின்னு இவர் திருப்பி கேட்பாரு, நான் பிசினஸ் மேன், என்ன பிசினஸ் தெரியல போறேன் இல்லைங்களா. ஆ பிசினஸ் மேன் ஓ சரி, பழகிட்டே ரெண்டு பேரும் மாறி மாதிரி தான் சாப்பிடுவாங்க, பேப்பர் புக்கு வாங்க படிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்ப்பாரு, எந்த போய் கொண்டு வந்து தெரியும்னு பார்ப்பாரு. பார்த்துட்டு சார் இந்த ட்ரெயின நிறைய கொள்ளடிக்கிறாங்க சார், ரொம்ப சாக்கிரதா இருக்கு சார், நம்ம பொருளெல்லாம் சார் நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுக்கணும் சார் சொல்லுவார். உடனே இவர் வந்து அது நான் கரெக்டா இருப்ப சார், நான் பேங்க் மேனேஜர், எவ்வளவு அனுபவத்தில் பார்த்துருப்பேன் பாருங்க போட்டு அது இது கால் கட்டு மூணு ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்காரு. ஏன்னா வேற பொருள் எடுத்து அவன் பக்கத்துல பட்டுப்பட்டு அடிச்சான நினைப்பா, இதை ஒரு ஒண்ணு இல்லை இல்லைங்களா. ஆனா இவருடைய பொருள் எதுவும் தெரிஞ்சுக்கணும், அதாவது இது கால் கட்டு மூணு. அப்புறம் பார்த்தா தங்கி போட்டு லாக் பண்ணிருப்பாரு, உடனே அவங்க கொண்டா போய் லாக் பண்ணிருப்பேன் சொல்லிட்டு பார்த்து சார் இந்த லாக் பண்ணி வைக்கணும் சார் நம்ம. ஆமா சார் நான் லாக் பண்ணி வச்சிருப்பேன், ஆனா சாவி சார் குழந்தைங்களை போட்டு கூட சார், ஏன்னா நம்ம கறங்குற அவசரத்துல குழந்தைங்க போட்டு ஜன்னல போட்டு சொன்னா பிரச்சனை ஆயிரு சார், ஒரு டைம் வந்து ஆச்சு சார் அப்படின்னு நான் எப்படி சாவி இங்கதான் வச்சிருக்கேன் சாவி அங்கதான் இருக்கா டெல்லி சார். இது மாதிரி அடுத்த ஸ்டெப் வந்துச்சு சார், வந்துட்டாருங்களா சகோதர சார் அப்படியே வண்டி போயிட்டே இருக்கும். அப்புறம் கொண்டாங்க வச்சு நான் வழி நிறைய சாப்பிட்டு பழகிட்டாங்க ரெண்டு பேரும். இப்ப கடைசி ஒரு பிஸ்கட் கொடுப்பாரு, அது சாப்பிட்டுனு அவ்வளவுதான் இல்லைங்களா. வாயிட்டு வந்து சாவி எடுப்பாரு, ஒன்னு ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட்டு போயிடுவாரு. ஏன்னா இப்ப யாருக்கு தெரியும் இவருடைய பொருள் எடுத்து மத்தவங்க பொருள் எடுக்கல. இப்படிதாங்க தீம் இப்படி ஸ்டார்ட் ஆகும், ஒரு கேள்வியில தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு கேள்வி மூலியமா அது எங்க ஸ்டார்ட் பண்ணுதுன்னா ஏதேல ஸ்டார்ட் ஆச்சு. கேள்வி மூலியமா தீமை வர்றது வந்து இப்ப பாருங்க உலகத்துல எல்லா தீமையும் எடுத்துவாங்க, ஆரம்ப கேள்வியில தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த தீமையோட தோக்கத்தை பாத்தீங்கன்னா என்ன அப்படி கேட்டா என்ன அப்படின்னு எப்படிதான் கேட்டான் இல்லைங்களா, அதுவாதான் கேட்பாங்க. சவரசோ இல்ல தீமையை அப்படிதான் உருவாச்சு, ஏன்னா தீமையை நுழைஞ்ச விதம் கேள்வி தான் உள்ள நுழைஞ்சது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே போல சர்வம் வந்து இந்த தீமை வந்து உள்ள நுழைச்சது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மன்மாத சவரசோ இல்ல இப்ப என்னாச்சுன்னா மனுஷன் வந்து தீமை அவனுக்குள்ள வந்துருச்சு. இப்ப தேவன் சொல்றாரு மனுஷன் பார்த்து என்ன சொல்றாருன்னா ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் 22வது வசனம் சகோதர சோழ அவ பாருங்க தேவன் நினைச்சாரு மனுஷன் வந்து இப்ப நன்மை தீமை அறியத்துக்குன்னா வந்துட்டான், இப்ப தீமை ஸ்டார்ட் பண்ணிட்டான், இப்ப நம்ம ஒருவனுக்குள்ள ஆயிட்டான். இப்ப மீன ஜீவத்துக்கு கனியை புசிச்சுட்டானா அது வேண்டாம், இவன் தீமை கொஞ்சம் அனுமதி போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும்னு சொல்லிட்டு ஏதன் வந்து தோத்திரம் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஏதன் வந்து காவலிச்சார், ரெண்டு சுடர்களை பட்டை நிறுத்தினார் அப்படின்னா ரெண்டு தூதர்கள் தேர்வுகள் நிறுத்தினார், ரெண்டு தூதர்கள் காவல் வச்சாங்க. முதலாம் உலகத்தில் ஏதன் தொட்டு அழிக்கப்படுற வரைக்கும் இருந்தாங்க காவலுக்கு இருந்தாங்க சகோதர சோழ. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன மனுஷன் வந்து வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்து துரத்தப்பட்டாச்சு, நன்மை தீமை அறிவித்த கூட மனுஷன் மாறிட்டான்னு சொல்லி பாக்குறோம். சரி தேவனுடைய திட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு அறிவை உணர்த்தணும்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் கொடுத்துருக்காரு, அறிவை உணர்த்துற மெத்தட். இப்ப மனுஷனுக்கு என்ன ஒரு மெத்தடு அறிவை உணர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சௌரஸ் தேவன் அறிவை உணர்த்துற மெத்தட்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது மெத்தட் என்ன பாத்தீங்கன்னா தன்னில் தானே தெரிஞ்சு கொள்ளும் முறை. யாருமே சொல்லித்தர முடியும், நமக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்கா, யாருன்னு சொல்லாத நமக்கு தெரியுமா அப்படின்னா நமக்கு அப்படி அந்த அறிவு இல்லைங்க. நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது இல்லைங்களா. அது போல சௌர சொல்ல தன்னில் தானே உணர்ந்து கொள்ளும் அறிவு யாருக்கு இருக்குன்னா கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. கடவுளுக்கு யாரு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, அவருக்கே தெரியும். இந்த அறிவு வந்து இந்த அறிவு வந்து தேவனுக்கு மட்டுமே சொந்தமா இருந்துச்சு சௌர சொல்ல. அடுத்து ரெண்டாவது அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா எது பாத்தீங்கன்னா மற்றவர்களை பார்த்து புரிந்து கொள்ளுதல். இது ஒரு அறிவு, இப்படி அறிவு கத்துக்கலாம். இது மனுஷனுக்கு சூட் ஆச்சான்னு பாத்தீங்கன்னா இது கூட மனுஷனுக்கு சூட் ஆகுது. ஒருத்தனை பார்த்து பொறுத்து அவன் பார்த்து தெரிஞ்சுக்கூடாதுன்னு நம்ம யாராவது சொன்னா பிடிக்கும் நமக்கு, அவன் பெரிய நான் அவனை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், அவன் பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு முதல்ல எவ்வளவு பண்றா தெரியுமா, அவங்களுக்கு தெரியாது, அவனே என்ன பார்த்தா தெரிஞ்சுக்கிறான், எவ்வளவு டைலாக் பேசுற கொஞ்ச நேரத்தில் ஒரே வார்த்தை அவனை பார்த்து கத்துக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நம்மளை மட்டும் யாரை பார்த்து கத்துக்கோன்னு யாரும் சொல்லக்கூடாது இல்லைங்களா. என்ன ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல நான் பெரியாலும் நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா. இது வந்து மனுஷனுக்கு சூட் ஆகல, ஆனா தேவதூதருக்கு நிறைய சூட் ஆகும். தேவதூர் என்ன பண்றாங்கன்னா இந்த பூமி இந்த ஸ்கூல வந்து அவங்களுக்கும் கட்டுக்கொள்ள இடமா இருக்குது. இந்த ஸ்கூலை உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பூமியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க நன்மைக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, தூதர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வசனத்தில் வாசிக்கிற சகோதர சொல்ல ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 12 வசனம் வாசி. ஒன்று பேதுரு
1:12
மனுஷனுக்கு மட்டும் வேடிக்கை போடல, தூதலுக்கு நாங்க வேடிக்கை போடலாம் மாட்டேன். நடக்கிற சம்பதம் தூதர்கூட எங்களை பார்த்து பவுல் கூட சொல்வார். அது வசனத்தை வாசிங்கன்னா 1 Corinthians 4:9 வசனம் வாசி. 1 Corinthians 4:9 நாங்க உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையான வேடிக்கை பாக்குற மாதிரி நிலம இருக்கு. அப்ப தூதர் உத்து பார்த்துக்கிறாங்க, மனுஷனை பார்த்து சிலதை கத்துட்டு இருக்கிறாங்க. சோ இந்த உற்று பார்த்து மக்களை பார்த்து புரிந்து கொள்ற அறிவு யாருக்குன்னா தூதர் தான் சூட்டாச்சு, மனுஷன் சூட் ஆகும். இன்னொரு அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவுரை, மற்றவருக்கு அட்வைஸ் பண்றது. அறிவுரை சொல்றதுமே மனுஷனுக்கு வந்து அறிவு வளர்த்துக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியுமா, ஏன்னா அவங்க அட்வைஸ் பண்ண பிடிக்குமா நமக்கு இந்த வேலை வச்சுக்காது, பேசு பழகு இருந்துக்கும் அந்த அட்வைஸ் பண்றதா வச்சுக்காது சொல்றாங்க இல்லைங்களா. ஏன்னா அவருக்கு அது பிடிக்காது, நீ கரெக்டா இருக்க சொல்லு, நீ சரியாது எனக்கு அட்வைஸ் பண்ண, நீ உன்னுக்கே அடுத்து குறை இருக்குது என்ன வந்து பேச அப்படின்னு மனுஷனு திட்டா இல்லைங்களா. அறிவுரை சொல்ல கூட மனசு சூட் ஆகாது சகோதர சொல்ல. அப்போ ஏற்கனவே தேவன் வச்சாரு, இந்த கனியை புசிக்கப்பா, இந்த புசி இந்த கனியை புசிக்காதீங்கன்னு சொல்லி அறிவுரை பண்ணாரு. ஆனா கேட்டுதான் மனசு கேட்டானா எடுத்து ஃபர்ஸ்ட் இதே விழுந்துட்டான் இல்லைங்களா சகோதர சொல்ல. அப்ப அறிவுரை கூட மனசு சூட் ஆகுது. சரி அடுத்த ஒரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா அனுபவம். அனுபவம் மனசு சூட் ஆகும், சூட் ஆகுது கண்டிப்பா அனுபவம் தான் சூட் இல்லைங்களா. அனுபவம் தான் சூட் ஆகும் சகோதர சொல்ல. ஒரு அனுபவத்துக்குள்ள போனாதான் தப்பு நம்ம செய்ய மாட்டோம் இல்லைங்களா. ஒன் வேல நம்ம போயிட்டு இருக்கிற வண்டியில் போலீஸ்காரன் பிடிக்கிறதுக்கு நம்ம ஒன் வேல தான் போவோம். போலீஸ்காரன் பிடிச்சி கோர்ட்ல ஃபைன் போட்டாதான் காலையில் சாயந்தரம் கோர்ட்ல உட்காந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டோம் இல்லைங்களா. அதே மாதிரி பார்க் எல்லாம் போனோம்னா புல் தறி எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவோம், ஒன்னு துண்டை வச்சு கூட தேவம்பா தெரிஞ்சு அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். அப்பதான் வந்து நம்மளை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஃபைன் போடுவாங்க, என்ன போர்டு வச்சிருக்குதுன்னு கேட்பாங்க, புல் தறி மாதிரி யாரும் ஏறாதுன்னு போர்டு இருக்கும். அப்பதான் டிவன் பஸ் எட்டி பாக்குறேன் இப்படிதான் இருந்துச்சு போர்டு அப்படின்னு பாக்குறது இல்லைங்களா. சகோதர சார் பாருங்க, நமக்கு வந்து ஒரு அனுபவம் கூட்டு வெளியே ஃபைன் போட்டா தான் நமக்கு அறிவு. அது போல மனுஷன் அறிவு அனுபவத்தில் தான் அறிவை வளர்த்து கொண்டான்னு அன்பு அன்பந்த சகோதரோட. இது எதுக்குன்னா தேவன் என்ன பண்ணார்னா ஆதாண்ட சொன்னார், இது புசிக்குனாலே சாகவே சார் மரணம் சம்பவிக்கும்னு சொன்னார். ஆனா ஆதாம் சாப்பிட்டாரு மரணம் சம்பவிச்சிருச்சு இல்லைங்களா. ஆனா மரணத்துடைய விளைவு ஆதாம் தெரியாது, மரணம் என்னன்னு தெரியாது, முன்ன பண்ண பார்த்ததே கிடையாது, சாகுன என்னன்னு ஆதாம் தெரியாது பார்த்ததே இல்லை. ஆனா தேவன் நினைச்சாரு நீ சாகுன என்னன்னு தெரியும் உனக்கு நினைச்சுதான் ஆதாமுடைய மரணத்துக்கு முன்னாடியே அவனுடைய மகன் ஆபேலுடைய மரணத்தை வச்சாரு. காயின் ஆபேல கொலை செஞ்சாருங்களா, கொலை செஞ்சு நினைச்சுன்னா இப்ப ஆதாம் வந்து ஃபர்ஸ்ட் மரணத்தை பாக்குறாரு, ஃபர்ஸ்ட் மரணம்னு தெரிஞ்சுக்காரு. ஆபேல் படுத்திருப்பாரு, கீழே விழுந்திருப்பாரு, என்ன இங்க படுத்துக்கிறான் அப்படிதான் ஆபேல் ஆதாம் பார்த்துட்டு போயிருப்பாரு, ஏவரும் அப்படிதான் பார்த்துட்டு போயிருப்பாங்க. இப்ப திரும்ப இவ்வளவு நேரம் தூங்குறான், ரொம்ப நேரம் தூங்குறானே நினைச்சிருப்பாங்க. அப்புறம் திரும்ப போயிட்டு வேலையா முடிச்சு திரும்ப அங்கேயே அப்படியே கடந்திருப்பாரு. இன்னும் ஆபேல் என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆபேல் அப்படி எழுப்பியிருப்பாங்க, எழுப்பினாலும் ஆபேல் எந்திரிச்சிருக்க மாட்டாரு, தூக்கி நிறுத்த ட்ரை பண்ணிப்போ அப்படியே கீழே விழுந்திருப்பாரு ஆபேல். அப்போதான் ஆதாமுடைய மைண்ட்ல அப்படியே கிளாஷ் ஆகும் இல்லைங்களா. பாவத்தின் சம்பளம் மரணம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படி வந்தனு. மரணம் இப்படிதான் இருக்குமா, என் மகன் வரமாட்டான், எப்படி கத்திருக்காரு, ஆவேல் எந்திரிப்பாவேல் அப்படி கத்திருப்பாரு, கத்திருப்பாரு எப்படி தூக்கி நிறுத்திருக்கு, ஆவேல் நீ என்ன பார்க்க மாட்டேனாவே, உன் கிட்ட பேச மாட்டேனாவே, ஆவேல் எந்திரிப்பா எந்திரிப்பான் எப்படி துடிச்சிருப்பாரு, ஐயோ யாரும் பாவம் செய்யாதீங்கப்பா, சாவு ரொம்ப குடுரும், என் மகன் நீ வரமாட்டான், எப்படி எத்தனை பேர் எவ்வளவு சந்ததிக்கு சொல்லியிருப்பாரு, அதுக்குன்னு மரணம் ரொம்ப குடுருந்து தேவன் நினைச்சார். ஆதாம் பார்க்கணும்னு நினைச்சா தன் மகனுடைய மரணத்தை ஆதாம் பார்க்க வச்சார். ஆதாம் நினைச்சிருப்பாரு அப்பதான் மரணத்துடைய வேதனை. இந்த சாவிட்டுக்கு நம்ம போறோம் இல்லைங்களா, அங்க போறோம் என்ன போண்டா பஜ்ஜி மிச்செல்லாம் வாங்கிட்டு போறோம், போறோம் எப்படி போறங்க, இது ரொம்ப சோகமா போறோம். உள்ள போயிட்டா நமக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்தது இல்லைங்களா, அங்க அழுகுன பார்த்தா நமக்கு அழுகு வந்தது இல்லைங்களா, நம்ம அப்படியே அமைதியா நிட்டு வந்தோம். ஏன்னா அது ஒரு ஒவ்வொரு மனுஷனும் அது பார்க்கக்கூடிய ஒரு இடம், முக்கியமான இடம். அப்பதான் நம்ம உணர முடியும் சில விஷயங்கள்லாம் இல்லைங்களா, அவ்வளவு கொடூரமா நட மரண வீடு தான் இல்லைங்களா. சகோதரசோ இல்ல, அப்ப பாருங்க தேவன் அந்த அந்த வேதனைய மனுஷன் தெரியட்டுன்னு சொல்லிட்டுதான் அந்த ஒரு அனுபவத்தின் மூலியமா தேவன் வந்து மனுஷனுக்கு அறிவை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த கனியை வச்சாரு. ஒரு அனுபவத்துக்குள்ள போடுன்னு சொல்லிட்டு ஒரு அனுபவத்துக்கு காலப்பகுதி வந்து 6000 வருடம் வச்சார். அந்த தீமையின் அனுபவம் வந்து ஒரு 6000 வருடம் வந்து மனுஷனுக்கு வச்சாரு அப்படின்னு சொல்லி பாக்குற அன்பாங்க சகோதரர். உதாரணம் சொல்ல போனா இப்ப நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், ரோட்ல ஒரு பர்ஸ் கிடக்கு, அப்படி திறந்து பார்த்தா பர்ஸ்ல அப்படியே 2000 நோட்டு கத்தையா இருக்குது, நிறைய அடிக்க வச்சிருக்காங்க, நமக்கு எப்படி இருக்கும், அப்படியே பார்த்து அப்படி சுத்தி பத்தி பார்த்து டக்குன்னு பாயிட்டு சொல்லிட்டு அப்படி போனா அங்கே நிக்குது, ஆனா பார்த்தாலும் நம்ம இல்லைங்களா, அப்படி பார்ப்போம் இல்லைங்களா, எவ்வளவு டெக்னிக்கலாம் பண்ணும் நம்ம, ஏன்னா பணம் இருக்குது அங்க இல்லைங்களா, அப்படியே பார்த்து அப்படி சுத்தி பத்தி பார்த்து நான் பார்த்தா அவனா அப்படின்னு பாக்குறது இல்லைங்களா, இப்படிலாம் பாக்குறோம் சகோதர சொல்ல. ஏன்னா பணம் நமக்கு சந்தோஷம், அதே நாம வந்து சம்பாரிச்சு சம்பளம் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பளம் வாங்கிட்டு முதல் சம்பளத்தை வாங்கிட்டு தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைங்கள்லாம் அந்த சம்பளத்துக்காக காத்துருப்பாங்க, அவங்களுக்கு வீட்டு போய் பொருள் எல்லாம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ஒரு தகப்பன் ஆசையா அந்த கணவர் வந்து ஆசையா வந்து சம்பளத்தை தூக்கி வரும்போது வருஷங்க தொலைச்சிடறாரு. அவ வீட்டுக்கு வந்து அப்படி சந்தோஷம், முதல் மாசம் முதல் நாள் எப்படி இருப்பாங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க, சம்பளம் வந்தனால இல்லைங்களா ரொம்ப சந்தோஷமா வந்து டே என்னடா அப்படி போய் பேசிட்டு என்ன அவங்களுக்கு வேணும்னு சொல்லி பாயிட்டு கேட்டா பர்சன் எங்க போய் தேர்வு, அவர் எப்படி இருக்கு மனசு, நெஞ்சு நெஞ்சு அது கத்துவாரு இல்லைங்களா, ஐயோ என் மாசம் போல சம்பாதிச்சேன், கஷ்டப்பட்டு உழைச்ச பணமாச்சு, என் பணம் போச்சு, எப்படி அடிச்சுக்குவார் இல்லைங்களா, தன் மனைவி பிள்ளைகளை கட்டிப்பிடிச்சு அழுதுருவார் இல்லைங்களா சகோதர சொல்லு. அந்த மாதிரி ஒரு நபரு ரோட்ல பணப்பைய பார்த்தா அப்படி இருக்கவர் நடந்து போற ஒரு பர்ஸ் இருக்குது அதே மாதிரி கிடக்குது, அவர் எடுத்து உடனே எடுத்துக்கு மனசு வருமா, ஐயோ நம்மள மாதிரி யாரும் விட்டாங்க பணத்தை கீழே போட்டாங்க, உடனே சார் ஏன்னா பர்ஸ் போட்டால சார் கீழே கட்டணு சார், அந்த பணத்தை கூட தொட்டு பார்க்க மாட்டேன், திறந்து பார்க்க கூட பிடிக்காதுங்க இல்லைங்களா. ஒரு அனுபவம், ஒரு தீமையின் அனுபவம் அவருக்கு மொதல் வரணும், அதுக்கப்புறம் தீமை செய்ய மாட்டேன் இல்லைங்களா, அது தேவன் நிர்ணயிச்சார். அன்பான சகோதர சொல்ல, மனுஷனுக்கு தீமை என்னன்னு தெரியணும், அதோட வலி என்னன்னு தெரியணும்னு சொல்லி அனுபவிச்சாரு. தீமையின் வலி நம்ம சந்திக்காத வரைக்கும் நம்ம தீமை செஞ்சுட்டாரு இல்லைங்களா, நிறைய பாவம் செய்யறோம் அந்த நோய் வர வரைக்கும், நோய் வந்துச்சுன்னா நான் பாவம் செய்யறோம்மா நினைச்சு நினைச்சு அதுல போறதுங்களா சகோதர சோழல. இது போலதான் ஒரு வழி வரணும், அது தேவன் அனுமதி கொடுத்தாரு, அப்பதான் தீமை மனுஷன் உணர்ந்து கொள்வான்னு சொல்லி அனுமதி கொடுத்தாரு அன்பான சகோதர சோழல். அப்படி இருக்கும்போது இந்த பூமியில வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து நீங்க பாக்குறாங்களா, நிறைய பாத்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் தலையெல்லாம் வெறிச்சு போட்டு மண்ணெல்லாம் தூக்கி வீசிட்டு நாண்டவும் பாப்பான்னு சொல்லி தூக்கி போட்டு அந்த சாமி முன்னாடி வேண்டிருப்பாங்க, அதெல்லாம் அவன் மனசுடைய வேதனையை தாங்காத பேசுற வார்த்தைங்க, அதெல்லாம் அதெல்லாம் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா, கண்டிப்பா மனவேதனை குமரல் கண்டிப்பா தேவன் பார்த்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா, அவங்கள பதில் செய்வாரு செய்ய மாட்டாரு, கண்டிப்பா செய்வாரு. அப்ப இந்த வேதனையை வந்து அந்த பெண் வந்து உணரணும், இதனுடைய எவ்வளவு கஷ்டம் என்னன்னு தெரியணும் இல்லைங்களா. ஒரு ஒரு ஆட்டோ வாசனை வசனம் எழுதிருந்துச்சு, மனுஷங்கள்லாம் பார்க்கும்போது யாருடைய மூஞ்சில சந்தோஷம் இல்லைங்க இல்லைங்களா, இது மனுஷங்களும் ஒருத்தருக்கு பார்த்து சிரிச்சுக்கிறாங்க, ஆர்டிபிஷியலா சிரிச்சுக்கிறாங்க, அப்படியே ரோட்ல அவங்க சிரிச்சு கிராஸ் பண்ணு பார்த்து அவங்க மூஞ்சி ஆயிடும் விழா போயிட்டுக்கிறாங்க இல்லைங்களா, மூஞ்சி சுவாகமா இருக்கு, திரும்ப ஏதாச்சும் தெரிஞ்சுதான் வாங்க அப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க, திரும்ப பாங்க காசு கொடுத்து போயிடுறாங்க. ஒரு மாடியில இருந்து உயரமா இருந்து பாருங்க மனுஷனுடைய போக்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு, சினிமா தட்டு போறல பாருங்க, போறப்ப சிரிச்சுட்டே போவான், வரும்போது வீட்டுவான், ஏதோ பறி கொடுத்தாம வருவாங்க இல்லைங்களா சகோதரர் சார். இருக்கிற பிரச்சனை தான் சினிமாவுக்கு போயிருப்பாங்க, வரும்போது இன்னும் பிரச்சனை அங்க தூக்கிட்டு இருப்பாங்க படத்துல இல்லைங்களா, அப்படி இன்னும் பிரச்சனை அதிகமான மாதிரி வருவாங்க இல்லைங்களா சகோதர சொல்ல. இப்படிதான் தீமை வந்து ரொம்ப கொடூரமானது. ஒரு ஆட்டோட வசனம் எழுதியிருக்காங்க, அது வசந்த படிக்கும்போது நமக்கே ஆசையா இருந்துச்சு, இந்த தீமையே மாறாதா அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல நினைச்சிருக்கோம். அப்ப வந்து சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி அப்ப வந்து ஆட்டம் ஒரு வசனம் எழுதிருக்காங்க. நீ என்ன வசனம் எழுதிருக்கா, நீ கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றா அப்படின்னு எழுதிருச்சு. ஏதோ வழி கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, கஷ்டப்படாத இருக்கிறது ஒரு வழி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டோல போய் பக்கத்துல போய் படிச்சு பார்த்தா, நீ கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கஷ்டப்படு. நீ இப்ப கஷ்டப்பட்டாதான் கஷ்டப்படாது இல்லைங்களா. சௌரஸ்வரர் இப்படி சொல்றாங்க, அப்ப ஒரு ஒரு சந்தோஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன என்ன தீமை இருக்கும், கஷ்டம் இருக்கும். கஷ்டத்தை வந்து தேவனே அனுமதிக்கிறப்பாரு. தன் பிள்ளைகளுக்கு வந்து சில தவறுகள் செய்யக்கூடாது, ஆபத்துல மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கொடுத்துருவாரு. அது விவரம் இப்ப நம்ம குழந்தை வச்சிருக்கிறோம், ஒரு நெருப்பு கேண்டில் இப்ப விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த குழந்தை அதை பார்த்தா எப்படி இருக்குது, குழந்தை பார்க்கும் அது பிடிக்கும், அதோட அழகா ஜிஜின்னு எரிஞ்சிட்டு இருக்குது, ஆடி ஆடி எரிஞ்சு டான்ஸ் ஆடுற மாதிரி ஜுவாலே தெரியுது. அந்த குழந்தை அது பிடிக்கிறது போகுது, நம்ம பிடிச்சி பிடிச்சி எழுத்து இருக்க திரும்ப திரும்ப பிடிக்க போவாங்க இல்லைங்களா. அப்ப நல்ல சில பெற்றோர்லாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த குழந்தை கொண்டு போய் விளக்கிட்ட போய் லைட்டை கையை காட்டிக்கிட்டே எடுப்பாங்க. அது லைட்டை சுருக்குன்னு சுட்டோன்னு அந்த குழந்தை வீகேன்னு கத்தோம், அதுக்கப்புறம் விட்டா கூட கேண்டில் பக்கமே போகிறோம். கேண்டில் இங்கே எரிஞ்சு நெருப்பு மெழுகுவத்தி எரிஞ்சதுன்னா சுத்திட்டு போகணும் அப்படின்னா இந்த பக்கமே வராதுங்க, ஏன்னா சுட்டுருச்சு ஒரு அனுபவம் இல்லைங்களா. அது போல தகப்பன் நம்முடைய தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீமை ரொம்ப கொடூரமானதுப்பா, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு விவாகத்து நன்மை தரப்போறேன் நானே. அதனால இந்த உலகத்துல எல்லா தீமை செஞ்சு மறிச்சா கூட மீண்டும் எல்லாத்தையும் உயிரில செய்வேன் நானே. ஆதாமுக்கு எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்கு எல்லாரும் உயிரடைவார்கள் வசனம் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இந்த தீமை கண்டு நீ தெரிஞ்சுக்கணும், தீமோட வேதனை என்னன்னு தெரிஞ்சுன்னு சொல்லி அந்த அனுமதி கொடுத்தார் அன்பாந்த சகோதரர் சொல்ற. எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 12:11 எபிரேயர் 12:11 எந்த சிச்சையும், சிச்சைனா தண்டனைகள், எந்த ஒரு சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகியோர் பிற்காலத்தில் பழகினவர்களுக்கு அதிக நீதியாக சமாதான பலனை தரும். இப்போ எத்தனையோ வந்து பெரிய பெரிய தொழில் அதிபர் இருக்காங்க, பெரிய பெரிய சாதனையாளர்கள் இருக்காங்க பூமியில உலகத்தில் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து அவங்க பேட்டி எடுப்பாங்க பூமியில உலகத்துல வந்து நிறைய ஏதோ சாதனை பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஒரு லைன்ல சாதனை பண்ணி பேட்டி எடுக்கும்போது மைக் வச்சுட்டு சுத்தி கேமரா பிடிச்சி நின்றுருப்பாங்க, அப்படி எல்லாம் போக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வச்சுட்டு, உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, எங்க அம்மா அப்பா தான் இல்ல யாரு அவருக்கு வழிநடத்த சொல்லுவாரு. ஏன் எப்படி சொல்றேன்னா, எங்க அம்மா அப்பா என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துனாங்க, அப்ப நான் சின்ன பையன் வந்து எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு பிடிக்காது, மனுஷனாம கொடூரமான இது பொம்பளை ராட்சசி அப்படின்னு எங்க அம்மா திட்டிருந்தேன். ஆனா அவங்க என்ன அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அடிச்சு என்னை வழி நடத்தினால இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், நான் தப்பு செய்யாத இன்னைக்கு நல்ல சமூகத்தில் அந்தஸ்தா இருக்கிறேன், இந்த மகிமை வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் சேரும், ஆனா நான் கஷ்டப்படுறப்ப எங்க அம்மா அப்பா கவனிக்க முடியல, ஆனா இப்ப நல்லா இருக்கிறேன் எங்க அம்மா அப்பா கூட இல்லையே அப்படின்னு அழுவாங்க. நிறைய பேர் பேட்டி பார்த்துருக்கோம், அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என் தாய் தகப்பன் தான், நான் எங்க அம்மா அப்பா கூட இருந்த வரைக்கும் நான் சந்தோஷம் அனுபவிக்கல, அந்த கஷ்டத்துல என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துனாங்க, எங்களை ரெண்டு வளர்த்துனாங்க, ஆனா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறது காரணம் என்னோட தாய் தகப்பன் அப்படின்னு சாட்சி சொல்றத நம்ம பாக்குறோம் சௌரஸ். அது போலதான் அன்பாங்க சௌரஸோட தேவன் என்ன சொன்னா, எந்த சிற்சையும் தற்காலத்துக்கு சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகியும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு நீதியான சமாதான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அன்பாங்க சௌரஸ். அதனால தேவன் என்ன பண்ணா, தெரிஞ்சே அந்த தீமை அனுமதிச்சாரு. எப்படி அனுமதிச்சார்னா, பிரசங்கி 1:13 மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார், தேவனே அனுமதி கொடுக்கிறார். அதனால இப்ப தகப்பன் தன் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னா பிள்ளை விட்டுட்டு போயிட்டு தகப்பன் தான் இல்லைங்க, தனக்கு சாப்பிடலாம் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டாங்க இல்லைங்களா, தனக்கு துணியிலோட பிள்ளைகள் துணியை கொடுத்துறாங்க, நான் தாம்படியில பிள்ளைகளை படிக்க வச்சிடறாங்க இல்லைங்களா, எவ்வளவு கஷ்டத்தில் பிள்ளைகளை போஷிக்கிறாங்க தாய் தகப்பன் அப்படின்னு போது இதுதான் தேவன் எப்படி பண்ணிச்சுட்டாங்க நம்ம அப்பா இல்லைங்களா. எந்த காலத்து கைவிட மாட்டாரு சகோதரர், சிச்சை வந்து எதுக்குன்னா நம்ம சரியான பாதையில நடத்துறதுக்காக கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பாக்குறோம். அதெல்லாம் தேவனுக்கு தெரியும் அன்பான சகோதரர், இந்த பிரஸ்தர் இந்த வேதனையை தேவன் பாக்குறாரு. ரோமர் 8:22 பார்க்காம எட்டு இருபத்தி ரெண்டு
தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மதிப்பிற்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களே.
ரோமர் எட்டு இருபத்தி ரெண்டு தெரிஞ்சிருக்கப்படி சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவிர்த்து பிரசவ வேதனை வேதனையிலேயே பெரிய வேதனை இல்லைங்களா, உயிர் போய் வருது. சகோதர சொல்ல சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய படைப்பில் எல்லாமே பிரசவ வேதனைப்படுதுன்னு வசனம் சொல்லுது. எல்லா தேவனும் தெரியுங்க, தெரிஞ்சது அனுமதி இருக்குது. நாம் நினைச்சுக்கிறோம் எனக்கு மட்டும் ஏன் தேவன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறீங்க, உனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இல்லாத மனுஷன் பூமியில யாருமே இல்ல. சகோதரஸ்வரில் எல்லாமே எதுக்குன்னா சில அனுமதி தேவன் கொடுக்கறாரு. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் டைட்டா பிடிப்பாரு. எல்லா தேவையில ரேஷன்ல கொடுக்குற மாதிரி அண்ணனுக்கு மட்டும் சந்திப்பாரு. ஆனா பிள்ளைங்க கஷ்டப்பட விடவே மாட்டாரு. அண்ணனுக்கு தேவை சந்திப்பாரு, நல்லா வச்சிருப்பாரு. அந்த பிள்ளைங்க சரியான பாதையில கொண்டு போயிருவாரு. அன்பான சகோதரஸ்வரில் இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த கஷ்டமெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் ஏன் கஷ்டப்படுவேன், எனக்கே என் வாழ்க்கை இப்படி நடக்குது, ஏன் எனக்கே தான் இப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சகோதர சொல்ல. அது வசனத்தில் வாசிங்கன்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி வருஷம் ரோமர் எட்டு இருபது அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால கீழ்படுத்தினால மாய கீழ்படுது. நம்மளை உண்டாக்குன தேவன் வந்து நம்மள சுயமா விடலைங்க, அவரால நம்மள வந்து சில அவரு பண்ணோட பர்மிஷன் கேட்கறது சில தீங்க அனுமதிக்கிறார். உதாரணம் சொல்ல போனா நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், பர்மிஷன் கேட்டோமா சார் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் கஷ்டம் கொடுக்கலாமு கேட்டோமா? நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தா நம்ம என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அந்த குழந்தை கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு அப்பா கஷ்டம் நம்ம அப்பா அம்மாக்கு தெரியும். அதனால தெரியக்கூடாது என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு புது ட்ரெஸ், புது பேக், புது பாக்ஸ், நோட்டு, புக்கெல்லாம் வச்சு அந்த குழந்தைக்கு ஷூ எல்லாம் மாட்டி அப்படியே ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அந்த குழந்தைய நான் ஸ்கூலுக்கு போய் இப்படி பண்ண போற அப்படி பண்ண வந்துட்டே இருக்கேன், வந்து அங்க போய் விட்டோன்னே சரி வரட்டுமா தாத்தானா அந்த குழந்தை என்ன சொல்லும், இல்லப்பா நானும் வரேன் போறேன் வீட்டுக்கு போறேன், நீ வரக்கூடாதுமா நீ படி அப்படின்னா நான் வரேன், இல்ல இல்ல நீ படி. இது ரெண்டும் ரொம்ப நேரம் பேசியே இருப்பாங்க, அங்க மிஸ்ஸுக்கு டைம் ஆகிட்டே இருக்கும். ஏங்க உங்கள மாதிரி ஆயிரம் பிள்ளைங்க இருக்குதுங்க விட்டுட்டு போங்க அப்படின்னா இல்லைங்களா, இல்ல டேடி நான் வரேன் அப்படின்னா ஒரு டைம் பெல் அடிச்சுன்னு என்ன பண்ணுவாங்க மிஸ்ஸு, அந்த பிள்ளைய பிடிச்சி இழுப்பாங்க, அப்பாட்டும் வராது அந்த குழந்தை இல்லைங்களா, அது கழுத்தை பிடிச்சிட்டு அப்பான்னு கத்தும் பிடிச்சி இழுப்பாங்க, இழுத்து அந்த குழந்தைய அப்பா பிரிப்பாங்க. அப்பா வந்து என்ன பண்ணணும், ஆக்சுவலா குழந்தைய சேர்த்து இழுத்து பிடிக்கணும். ஆனா அப்பா என்ன கையை உரி விடுவார், அந்த குழந்தைய பிடி லூஸ் பண்ணுவார். அந்த குழந்தை அப்படி யோசிச்சுட்டே கை பிரியும் அப்படி. அப்பா நம்ம அப்பா தானே இது, அப்படி அதுக்கு என்னன்னு தெரியாது, ஏன் அப்பா அப்படி பண்றது புரியாது. நேற்று வரைக்கும் நான் கீழே விழுந்தப்ப மண் ஓட்டுனது அம்மாட்ட அத்தனை சண்டை போட்டது எங்க அப்பா பார்த்து இந்த குழந்தை பாத்துச்சு. நான் கீழே விழுந்ததுக்கு அம்மாட்ட அத்தனை சண்டை போட்டாரு, இப்ப அந்த யாரோ ஒரு பொம்பளை என்ன விட்டுட்டு போறாரு அப்படின்னு அந்த குழந்தை அப்படியே பார்த்தாங்க அப்பா. அவங்க அம்மாவை பார்த்தா அவங்க அம்மா டாட்டா சொல்லுது, அம்மா அப்பா எனக்காக அப்பாட்ட எத்தனை முறை சண்டை போட்டுருக்காங்க, பிள்ளை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன்னு அம்மா சண்டை போட்டுருக்காங்க. அந்த குழந்தை பாக்குது. அப்ப வந்து அந்த குழந்தை என்ன நினைக்குதுன்னா, ஒரு நம்ம அப்பா அம்மா புரியலையோ நம்ம வேதனை அப்படின்னு சொல்லிட்டு அது புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா அது யோசிச்சுட்டு உடனே அந்த தலையெல்லாம் கலைக்குது. அதுக்கு அது எனக்கு பிடிக்கல பாத்து வெளிப்படுத்துது, தலையெல்லாம் கழிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் உரி விடுது, இன் பண்றலாம் கையெல்லாம் லூஸ் பண்ணுது, புக்கெல்லாம் தூக்கி வீசுது, கீழே வந்து பெறலுது, தேய்க்குது, காலெல்லாம் தேய்க்குது, சூவெல்லாம் போட்டு பிச்சு சூ கழட்டி விடுதெல்லாம் போட்டு பெறலுது. பெறலும் போது அந்த அப்பா அம்மா வந்து அந்த வேதனையை புரிய வைக்கிறது முயற்சி பண்ணுது. ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு புரியுதா புரியலீங்களா, கண்டிப்பா புரியும். ஆனா என்ன பண்ணுவாங்க, அப்படியே கண்ணு தண்ணி கலங்கினா கூட சரி தாத்தா தாத்தா டாட்டா கட்டிட்டு போறேன், ஏ அப்பா ஏன் இப்படி பண்ண டாட்டா கட்டிட்டே போறேன்னு மனசுல இருக்கும் இல்லைங்களா. அவர் டாட்டா டாட்டா மிஸ் இப்படி முறைச்சிட்டே இருக்கும், போங்க சார் ஒண்ணு இப்படி தாத்தா டாட்டான்னு போங்க அப்படின்னு அந்த பொண்ணு அப்பா அப்பான்னு கத்த கத்த ஜெயிலுக்கு எதுவும் இழுத்துட்டு போவாங்க அந்த பிள்ளைய இல்லைங்களா. அவங்க அப்பாவுக்கு அப்படியே அவங்க அப்பாவுக்கு அப்படியே பார்த்துட்டே போவாங்க. கேட்டு சாத்திட்டா கூட அவங்க அப்பா அம்மா போக மாட்டாங்க, கேட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. முதலாம் ஸ்கூல்ல சேர்த்துனாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைய வந்து திறந்து கிளாஸ்ல விட்டு கதவு சாத்தினா கிளாஸ்ல பார்த்தா எல்லாம் உள்ளோன்னு கத்துட்டீங்க, அந்த குழந்தை உள்ள பார்த்து அப்பான்னு திரும்ப கத்தோம் இல்லைங்களா. சகோதர சூழல இந்த மாதிரி வேதனையான ஒரு சூழல். அந்த குழந்தைகளுக்கு முதல் தீம் எங்க ஸ்டார்ட் ஆனா ஸ்கூல்லயே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் அம்மா அப்பா தோலை கட்டி பிடிச்சிருந்து கவலையே இல்லாத இல்லைங்களா. அது கையை உருணப்பே முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த குழந்தை வந்து எவ்வளவு முயற்சி பண்ணது, தன் அப்பாட்ட தன் வேதனையை சொல்ற முயற்சி பண்ணா அவங்க அப்பாவுக்கு புரியல நினைச்சிச்சு. அது போல இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே தேவனே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க, கண்ணத்தில் விட்டு கூட காட்டுறேன் இப்பெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்களா, அது தொடக்காதே காட்டுறது இப்பெல்லாம் கண்டுக்க மாட்டீங்களா, அது தேவையே அழுது காட்டுறது. சரி விடுங்க, நான் சோத்தினா நாங்க அழுது காட்டோம் அப்படின்ட்டு உபவாசம் அழுது காட்டுறேன். தேவனே தேவனே இல்லைங்களா, அப்ப கூட தேவன் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு இல்லைங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்காங்க. என்ன வழி இருக்காருன்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அப்பாவுக்கு புரிய வைக்கிறது முயற்சி எடுக்கிறோம், அப்பாவுக்கு தெரியலன்னு. ஆனா தேவன் தெரியுமா தெரியாதுங்களா, அதான் சொல்றது. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால அல்ல, அந்த குழந்தையோட விருப்பத்தை அப்பா விட்டு இருந்தாருன்னா குழந்தை வீணா போயிடும் இல்லைங்களா. பள்ளிவட்டில் தானே ஒருவேளை அங்க அப்பா வந்து ஐயோ என் பையன் அழுகுது என் பொண்ணு அழுகுது வேலை இல்ல படிக்கட்டு போறோம் கூட்டு போன கூட்டு போயிட்டேன்னு சொல்ல அப்படியே தோலை தறிக்கே வளர்த்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை பெருசா கேட்கும், ஏதா நம்ம பக்கத்துட்டோம் எல்லாம் பெரிய பெரிய வேலை இருக்கிறாங்கப்பா, நான் எப்ப வேலைக்கு போகாது இருக்கிறாங்க, கஷ்டப்படணும் நம்ம அப்படின்னா இல்ல சாமி நான் ஸ்கூல்ல சேர்த்தேன்னா நீ அழுதுன்னு அப்பாவுக்கு தாங்க முடியா தூக்கி வந்துட்டா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா அப்ப குழந்தை என்ன சொல்லுவா, ஏப்பா அப்ப எனக்கு தான் அறிவுல உனக்கு மாதிரி என் வாழ்க்கையே நாசம் பண்ணியாப்பா சொல்லுங்க சொல்லாது அந்த குழந்தை இல்லைங்களா. அவ பாருங்க அந்த குழந்தை வந்து சுய இஷ்டத்தினால அல்ல கீழ்படுத்த தகப்பனுக்கு ஏன் புள்ள கஷ்டம் கொடுத்தாலும் என் பிள்ளை பின்னாடி நல்லா இருக்கும், நாலு பேர் என் பிள்ளை எதுவும் சொல்லக்கூடாது. அதனால கஷ்டத்துக்குள்ள பிள்ளை அனுமதி கொடுத்து பிள்ளை தூக்குறாங்க நான் இல்லைங்களா. அதுதான் சகோதரர் பிள்ளைங்க பெருசாகி சொல்றீங்க வெற்றிக்கு அப்பா அம்மா தான் காரணம் அப்படின்னு நான் சொல்றதை நான் பார்க்கணும். அது போல தான் சகோதரர் சொல்ல பரம தகப்பன் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம்னு நம்ம கேட்கவே இல்லைங்க. இந்த ஸ்கூல்ல வந்து அனுமதி கொடுத்தாரு, கஷ்டத்தை அனுமதி கொடுத்தாரு பூமி இந்த ஸ்கூல்ல. இதுல நிறைய தீமையில அனுமதி நமக்கு இருக்குது, இதுல வந்து கஷ்டப்படாத வேதனை போறோம் நம்ம கஷ்டப்படுறோம். இதெல்லாம் அப்ப பாத்துட்டு தான் இருக்கு, பார்க்கலாம் நினைச்சா பாக்கல அப்பா நம்ம கைவிட்டாலும் நினைச்சா. எந்த குழந்தையும் தகப்பன் கைவிடுவாரு விடுறதில்ல, ஒல்லாத அப்பா அம்மாவும் கைவிடுவாரு விடாத இருக்கும் போது பரமத்தகப்பன் எப்படி கைவிடுவாருங்க. அதான் சொல்லப்படுது சௌரஸ் சொல்ல. இது போல ஒருவேளை ஆதாயமே தேவன் கை விட்டு இருந்தாருன்னா அப்படி துரத்துட்டு தான் முடிச்சிருக்கலாம், ஆனா கூப்பிட்டு மீண்டும் தோலுடி தச்சு போறாரு, ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த தோல் எடுத்து டிரெஸ் போடுவார் டிரெஸ் போறாரு. ஆதாயம் எங்க இருக்குன்னு கேட்டா ஒழிஞ்சிட்டு இருக்கிறேங்கிறாங்க. ஏன் ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன்னு கேட்டா நாங்க நிர்வாணமா இருக்கிறேன்றாங்க. யார் சொன்ன நிர்வாகம்னா நீங்க ஒரு ஸ்திரீ அனுப்பிச்சீங்களே அந்த அம்மா வந்து பழத்தை சாப்பிட சொல்லி சாப்பிட்டு அப்படின்னா அப்படி இவரு சாப்பிடலையா நம்ம கூப்பிட்டா சாப்பிட்டா அந்த அம்மா சாப்பிட சொல்றாரு. அந்த அம்மா கூட ஏன் நீ சாப்பிட்டேன்னு கேட்டா நீங்க அந்த சர்ப்பம் சாப்பிட சொல்லி சாப்பிட்டாரு. சில பேர் வெளியே வானா அத்தியில கட்டிட்டு நிற்கிறாங்க நிர்வாணத்தை மாதிரி கேட்டு ஒரு தாய் மாதிரி கூப்பிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அழகா ஒரு தோலுடி தச்சு போட்டாங்க லெதர் கார்மெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கு உலகத்துல இருக்கிறதுல காஸ்ட்லி வேற என்ன அதுதான் தோலுடைய தான் இங்க நல்லா இருக்கு. ஏன்னா முதல் ட்ரெஸ் தேவன்தான் கொடுத்தாரு ட்ரெஸ் அவங்களுக்கு சகோதர சார் அந்த அன்பு இல்லைன்னா செய்வார் அவரு. ஏது நம்ம பாவம் செய்து துரத்துட்டு இருந்தா தோலுடி தச்சு கொடுப்பாரு அடைச்சு. நம்ம கூட நம்ம பிள்ளைங்களை வந்து அடிச்சுட்டோம்னா விட்டுறோமா, அது தூங்குறப்ப பக்கத்தை படுத்து கொஞ்சமும் இல்ல நான் அடிச்சுட்டுனாடா சரி அப்பா கோவம் தான் அடிச்சுட்டுனா விடுறா அப்படி சமாளிக்கிறோம் இல்லைங்களா. அந்த குழந்தை முத்தமெல்லாம் கொடுத்து அதை சமாளிச்சு சரி பண்ண முயற்சி எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பரமத்தகப்பட அன்பு வந்து சகோதர சொல்ல பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த வசன வாசல் ஆதியாமம் 3:21 பாருங்க தோல் உடை போறதுல ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சா ஒளியின்ற புத்தி எங்கிருந்து வந்துச்சு, இந்த மாதிரி இதுல இருந்து ஏதிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. தப்பு செய்யறவங்க வந்து போலீஸ்கார் வண்டி சேர்த்துக்கிட்டு திருப்பி ஓடுவார், திருப்பி அவரே ஓடுவாரு. ஏன்னு கேட்டா இது யாரு யாருன்னு தெரியாது போலீஸ்காரனுக்கு திடீர்னு ஓடு வருவது. ஏன்னா பாக்குறவங்க நம்மளதான் புரிய வச்சிருக்கிறாங்கன்னு நினைப்பவருக்கு இல்லைங்களா சகோதரஸ்வரில். அப்ப பாருங்க கோர்ட்டுக்கெல்லாம் வராங்க நிறைய பேர் மூஞ்சி மூடிட்டு வராங்க. ஏன் மூடிக்க சொல்லி யார் சொல்லி கொடுத்தா தப்பு அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு. இவங்க ஒளிஞ்சினால்தான் அந்த ரத்தத்தில் அடி ஊர் டிஎன்ஏ ஆர்என்ஏல வந்துச்சு நமக்கு அப்படியே பழக்கம் வந்துச்சு சகோதரஸ்வரில். இப்படிதான் வந்து உலகத்துல வந்து பாவம் பிரவேசிச்சது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா உலகத்தின் முடிவுல தேவன் என்ன பண்ணுவார்னா மீண்டும் இந்த பூமியை வந்து என்ன பண்ணுவார்னா மகிமைப்படுத்துவாரு, மனுஷன் வந்து தங்கம் போல உயர்த்துவார். அன்பான சகோதர சொல்ல வசன வாட்சினா ஏசாயா 60:13 ஏசாயா 60:13 என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்த அவருடைய பாதஸ்தானம் எதுங்க பூமி. இப்ப அத மகிமைப்படுத்தணும். கண்டிப்பா அதை மீண்டும் நல்லா கொண்டு வருவே அப்படின்னு சொல்றாரு அன்பான சகோதர சொல்ற. மனுஷன் எப்படி பண்ணுவார்னா, ஏசாயா 13:13 வாசி, ஏசாயா 13:13
புருஷனை
பசும் பொன்னிலும் மனுஷனை ஓபீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நான் மனுஷனை வந்து மீண்டும் நான் மகிமைப்படுத்துவேன் அப்படி சொல்றாரு. பாதஸ்தானத்தை வந்து மகிமைப்படுத்துவேன் சொல்றாரு அன்பான சகோதர சொல்ற. இந்த தீமை வந்து கொஞ்ச நேரத்தில் மறையணும். இப்ப தீமை இருக்கிறது தான் பேசுவோம். தீமையை மறைஞ்சு நன்மை வந்துச்சா தீமை நினைக்க மாட்டாங்க, யாருமே நினைக்க மாட்டாங்க. ஒரு தாய் இருக்காங்க, கர்ப்பவதில கத்துறாங்க வழியில, ஆனா குழந்தை பிறந்த எப்படி இருக்காங்க, மூஞ்சி உடனே மூஞ்சி சிரித்து வந்துடும். அழுது மூஞ்சியே சிரிக்குது அப்படி இல்லைங்களா. அது கொஞ்ச நேரத்தில் சந்தோஷம் வந்துருது, அது எங்கிருந்து வந்து சந்தோஷம் இல்லைங்களா. அது போல தான் சகோதர சொல்ல, ஒரு தீமை முடிஞ்சு நன்மை வரும்போது அவ்வளவு சந்தோஷம். உதாரணம் சொல்ல போனா, ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க, ரெண்டு நண்பர்கள் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க, ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னா சாப்பிட்டுட்டு ஒன்னா படுத்துட்டு ஒன்னா வந்து வாழ்ந்த ரெண்டு நண்பருக்கான வச்சோம். அதுல வந்து ஒருத்தர் வந்து கேக்குறாரு, ஏ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறான், ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா நான் பிசினஸ் ஒன்று பண்ணலான்ட்டுக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. இன்னொரு சொல்றாரு, ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க இல்லைங்களா, அவர் தான் சொல்ற, என்னடா பேசுற, என்ன போய் நீ பணம் கெடுத்துக்கிற, என் பணம் உன் பணம்னு ஏடா பிரிச்சு பேசுறா, உனக்குலாம் இருக்காத எடுத்துக்கூடா, நான் தரண்டா உங்க எவ்வளோ எடுத்துக்கூடான்னு சொல்றேன். இதெல்லாம் பேசாதா கேட்காத, என் பார்த்து நீ எடுத்துக்கூட உரிமை இருக்கிறாங்க சொல்லிட்டு வீட்டில் போய் காசு எடுக்க போற. உங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஏங்க நீ கஷ்டப்பட்டு உழைச்சு போடணும், நம்ம பிள்ளைகளுக்கு வேணும், 50,000 கேட்டா நீ 50,000 கொடுக்கணும், ஏதோ கொஞ்சம் கொடுங்க, ஆனா 50,000 கொடுத்து 50 செலவு வேணும் இல்லைங்களா அப்படின்னு சொல்றாரு. சும்மா உனக்கு என்ன தெரியும், நண்பனை பத்தி என் நண்பன் அவனை பத்தி நான் குழந்தை ரெண்டு ஒன்னா வளர்ந்தவங்க, அவங்களாம் அவ்வளவு உயிர், ஏன்னா உயிரை கூட தயாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஒய்ஃப் திட்டிட்டு பணம் எடுத்து கொடுக்குறாரு. 50,000 கொடுக்குறாரு, அவர் எடுத்துட்டு போயிடுறாரு, போயிட்டு 3 மாசத்துல தரணும் எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போயிட்டு இவர் அந்த அதுக்கு வீட்டுக்கு போவாரு வருவாரு, இப்ப போற கூட ஸ்டாப் பண்றாரு, ஏன்னா இப்ப போனா பணத்துக்காக வர நினைச்சான்னு சொல்லிட்டு மனுஷன் நண்பனுடைய மனசு காயப்படும் சொல்லிட்டு போகாது இருக்காரு இங்க இருந்துட்டாரு. ஆனா வந்து 3 மாசம் வரைக்கும் பாக்கலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான், அவனு இந்த பக்கம் வராதே இருக்கிறான்னு நினைச்சிருக்காரு. ஒரு 3 மாசம் கழிச்சு அக்கா மக்கள்லாம் இவ அவருக்காக சண்டையெல்லாம் போட்டிருப்பாரு. 3 மாசம் கழிச்சு அப்படியே சரி என்னதான் பண்றான்னு சொல்லி பார்க்க போனா வீடு பூட்டி போட்டது. பக்கத்து எங்க எங்க போயிட்டேன்னு கேட்டா, உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியாதா, 3 மாசம் முன்னாடி குடிமாத்திட்டே போயிட்டாருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குங்க, துரோகி ஏன் மனுஷனாடா, நான் என் குழந்தைகளுக்காக வச்சிருந்த பணத்தை கொடுத்தேடா, அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலமே போயிச்சேடா, அதை உனக்கு எடுத்து கொடுத்துட்டேடா, நீ மனுஷனாடா, என் மனைவி சொன்னாங்க அப்பவே நான் கேட்கலடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டு திட்டிருப்பாரு. அப்ப வந்து வீட்டுல வந்து ஒய்ஃப் என்ன பதில் சொல்ல முடியும், ஒய்ஃப் வந்து நான் ஏமாந்துட்டோம், நீ சொன்னதான் கரெக்ட், நம்ம ஏமாத்திட்டான் ஓடிட்டான் ஊர் விட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொன்னா ஒய்ஃப் சும்மா இருப்பாங்க, நல்ல ஒரு சான்ஸ் இல்லைங்களா திட்டுறதுக்கு, ஏன்னா உனக்கு என்னைக்கே அறிவு இருக்குது, இப்ப என்ன திட்டம் வாங்கிதான் அப்படியே பேசாத திட்டு வாங்கிட்டு அமைதியாக காலங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் அன்னையிலிருந்தே திட்டு வாங்கிட்டு ஒய்ஃப் ஒரு நாள் வந்து திண்ணையில உட்காந்துக்கிறாரு, தூரத்தில் கூட ஃப்ரெண்டு நடந்து வர்றாரு, அப்படியே பாக்குறாருன்னா அவன் மாதிரியே தெரியுதுன்னு பார்த்தனே, அவன் தான் சொல்லி ஒய்ஃப் சொல்லு, அவன் தான் வரான், நீ இப்போ உள்ள போயிரு, பச்சை தண்ணி கூட உனக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சு ஒய்ஃப் அனுப்பிச்சிரு, ஒருத்தன் என்ன பண்றான் பாக்கலான்னு சொல்லி பாக்குற. அப்படியே உள்ள ஃப்ரெண்டு வராது, வந்துட்டு அப்படியே நேரம் வாசப்படுது இவர் பாக்குறாரு, பார்த்து அவருக்கு கஷ்டமா இருக்கு மூஞ்சி பாரு, பார்த்துட்டு அப்படியே பேச அமைதியா வீட்டுக்கு வந்து பேகை திறந்து ஒரு 50,000 தட்டத்தை வெளியே வைக்கிறார். ஒண்ணு பணம் வந்து சட்டத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, அப்படியே பார்த்து அவன் அப்படியே பாக்குறேன் என்ன கோபம் போயிருக்கு. அப்புறம் இன்னொரு 50,000 5,00,000 கேட்கிறாரு, ஒன்னும் பாக்குறேன் 5,00,000 கேட்கிறாரு. பார்க்கும்போது அவர் சொல்றாரு, மன்னிச்சிடறா, இது ஒண்ணுக்கு தானே செய்யறோம், நீ கொடுத்த 50,000 எடுத்துட்டு போய் பிசினஸ் பண்ணா போய் எந்த ஒரு தொடர்பும் கொள்ள முடியாது, எடுத்துட்டு போய் மாட்டிட்டேன்டா, சாரிடா, இந்த பணத்தை வச்சுதான் நீ நான் பெரிய ஆள்டா, நான் லட்சாதிபதிடா, நீ தானே காரணம், நான் உனக்கு மறக்க மாட்டேன், 5,00,000 தயவு செஞ்சு வாங்கிக்கூடா, நான் உனக்கு லேட் பேர் பண்றேன் உனக்கு சொல்லி கொடுக்கும்போது ரெண்டு கடை கண்ணில் தண்ணி வருமா வராதுங்க, டேய் என்னடா நீ இப்படி பணமாடா முக்கியம், எனக்கு நீ தான் முக்கியம், உன்னை இல்லாத எப்படி கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படின்னு பணத்தை பார்த்தே சந்தோஷத்தில் பேசிட்டு இல்லைங்களா. அப்ப ஒய்ஃப் வேற உள்ள வந்து கோபத்தில் இருந்துட்டு இருக்கோம், என்ன திட்டிட்டு அடுத்து ஏமாத்திட்டு என்ன வாங்க வந்திருக்கானோ தெரியலையே அப்படின்னு உள்ள இருந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இவர் பக்கு பக்கத்து ஒய்ஃப் வெளியில் வந்த வேலத்துல திரும்பி திட்டிச்சுனா என்ன பண்றது, இவரை பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எப்படி கூப்பிட்டு ஏய் வா யார் வந்திருக்கா பாரு இருந்தாலும் லூசா இருந்தாலும் உள்ள போன்னு சொல்லிட்டு யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்றான்னு சொல்லிருப்பாங்க இல்லீங்களா. வந்து பார்த்தா ஒய்ஃப் திட்டது வரும்போது உடனே முந்திட்டு பணம் கொடுத்துருக்கான் பாரு 5 லட்சம் நான் 50,000 கொடுத்தேன் 5 லட்சம் கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு சொன்ன ஒய்ஃப் வந்து அப்படி பாக்குறாங்க. சொல்லு இவன் பணமா முக்கியம் சொல்லு இவன் இல்லாத எப்படி கஷ்டப்பட்ட சொல்லு அப்படின்னு அந்த அம்மா பார்த்து நீ என்ன திட்டி திட்டிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சார் ஆமாங்க நீங்க இல்லாத அவங்க துடியா துடிச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லும் போது சகோதரத்துல கொஞ்ச நேரத்துல அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி வந்துச்சுங்களா. இது போலதான் இந்த தீமை அனுமதி முடிஞ்சு உலகத்துல மீண்டும் உயிர்த்தவர்கள் நடக்கும் போது செத்து போனதெல்லாம் உயிர்த்தந்து மீண்டும் வந்தாங்கன்னா இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும் போது அந்த சந்தோஷம் பூமியில் இருக்கும் சகோதர சொல்றேன். உங்களுக்கு முழு சத்தியம் தெரியாது இல்லைங்களா. முழு சத்தியம் தெரியும் போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க எப்படி அந்த உயிர்த்தது நடக்கும். உயிர்த்தது கூட எப்படி நடக்கும்னு சத்தியத்தில் இருக்குங்க பைபிள் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட உயிர்த்தது இருக்குதுங்க. யார் அது எப்ப உயிர்த்ததோ கணக்கு இருக்குதுங்க சகோதர சோதா. நீங்க பின்னாடி பார்க்க போறீங்க. அப்பதான் தேவன் என்ன பண்ணா இந்த பூமி வந்து மகிழ்ச்சியும் பூமியா கொண்டு வரா சொல்லி பாக்குறோம். ஏசாயா 65:17 வாசி. முந்திர பழத்தில் நினைக்க மாட்டேன் புதிய வானம் புதிய பூமி. இந்த பூமி வேதனை இனி வர பூமி வந்து மகிழ்ச்சியின் பூமியா இருக்கும் அந்த மாதிரி உண்டாக்க போறேன்னு சொல்றாரு சகோதர சார். நம்மள மட்டும் இல்லைங்க அவருடைய மகன் இயேசு வந்தப்ப கூட தேவன் இந்த தீமை அனுபவிச்சார். நம்மள கூட சாதாரணமா கஷ்டமே அவர் அப்பளமா நொறுக்கிட்டாரு. இயேசு வந்து தன் மகன் ஒரே தரன் குமாரனை அப்பளம் போல நொறுக்குறத பாக்குறோம் சகோதர சோல. பாச்சீங்கன்னா ஏசாயா 53:10 வாசி. கர்த்தர் அவரை நொறுக்க சித்தம் நொறுக்கிட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் வாசிங்க எபிரேயர் 5:8-9 வாசி. அவர் குமாரனா இருந்து கீழ்படுதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சகோதர. மீண்டும் தேவன் இந்த பூமியில வந்து மகிழ்ச்சி கொண்டு வரும்போது எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இப்ப படுத்து தூங்கிச்சுன்னா அவங்க அப்பா அம்மா வந்து கண்ணு தண்ணி தொடச்சுட்டு அழுகுறிய ஆசை அழுகாதப்பா அப்பா அடிச்சுரு இன்னும் அடிக்க மாட்டோம்னா நான் நல்லா வச்சிருக்கேன்னா நீ இனிமேல் அதை குறும் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சாங்க இல்லைங்களா. அது போல மீண்டும் தேவன் உலகத்து ஜனங்களுடைய கண்ணீரை தொடைப்பாரு. தொடச்சிட்டு இனி உனக்கு மரணம் இல்ல துக்கம் இல்ல அலர்தல் இல்ல உனக்கு வருத்தம் இல்ல முந்தினதான் ஒளிஞ்சு போப்போம் என் பிள்ளை தொடர் போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பான ஒரு வார்த்தை பேசுவார் அன்பான சோதரர்கள். பூமி அவ்வளவு மகிழ்ச்சி பூமியா தேவன் மீண்டும் இந்த மாத்த போறாரு. இந்த ஸ்கூல்ல வெளிப்பட்ட 21:4 வருஷம் அவருடைய கண்ணீர் யாவை தேவன் துடைப்பார் என்ற உலகத்தில் எல்லாத்துடைய ஜனோடைய வேதனை முடிவு பெறும். இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை அலர்தல் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினால் ஒளிந்து போயின என்று விடம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருது. அன்பாக செல்வர் சொன்னீங்க சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து இதை பாதி ரெண்டா கட் பண்ண டேஸ்ட் போறேன்னு சொல்லி ஃபுல்லா கொடுத்தது நான் மற்ற டைம்ல சின்ன சப்ஜெக்ட் தான் வருது இன்னைக்கு சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் சகோதரத்தில் பொறுமை கட்டம் வர தேவையில்லாம மாசு இருக்கிறேன்.